ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பீஷ்மதேவரின் மறைவு பதம் நாற்பது. லலித்தகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமான கிருதமனு கிருதவத் உன்மதாந்த பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹ. லலித்தகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமான கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்த பிரகிருதி மகன் கிளயஸ்ய கோபவத்வஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெயஸ்ரீல பிரபுபாத் ஜெய். அன்பான புன்னகையாலும் அசைவுகளாலும் பிருந்தாவனத்தின் இள நங்கைகளை கோபியர்களை கவர்ந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மனம் நிலை பெறட்டும். ராசநலத்திலிருந்து பகவான் மறைந்த பிறகு இள நங்கைகளான கோபியர்கள் பகவானின் அங்க அசைவுகளை அப்படியே நடித்து காட்டினர். பொருளுரை பிருந்தாவனத்து கோபியர்கள் தங்களது ஆழ்ந்த அன்பின் பரவசத்தினால் இல்லற அன்புடன் அவரை தழுவியும் கேலியாக அவரை பார்த்து பரிகாசம் செய்தும் காதலுடன் அவர் மீது பார்வையை செலுத்தியும் அவருக்கு சமமாக நடனமாடினர். இவ்வாறாக பகவானுடனான குண ஒற்றுமையை அவர்கள் பெற்றனர். அர்ஜுனனுடன் பகவான் கொண்டிருந்த உறவு பீஷ்மதேவரை போன்ற பக்தர்களால் நிச்சயமாக போற்ற தகுந்ததாகும். ஆனால் பகவானுடன் கோபியர்கள் கொண்டிருந்த உறவு இன்னும் அதிகமான புகழ்ச்சிக்குரியதாகும். ஏனெனில் அவருடைய அன்பான தொண்டு இன்னும் அதிக தூய்மையுடையதாக இருந்தது. பகவானின் கருணையால் அவரது சகோதரத்துவ சேவையை அல்லது சாரதியாக இருந்த சேவையை பெறும் பேரதிர்ஷ்டசாலியாக அர்ஜுன் இருந்தார். ஆனால் அர்ஜுனுக்கு பகவான் சமபலத்தை அளிக்கவில்லை. ஆனால் பகவானுக்கு சமமான ஸ்தானத்தை அடைந்ததன் மூலமாக கோபியர்கள் பகவானுடன் ஒன்றுபட்டவர்களாகவே மாறிவிட்டனர். வாழ்வின் இறுதி கட்டத்தில் கோபியர்களை நினைவுபடுத்திக் கொள்ள பீஷ்மர் விரும்பியது அவருடைய கருணையும் பெறுவதற்காகவே ஆகும். தூய பக்தர்களை போகும் பொழுது பகவான் திருப்தி அடைகிறார். எனவேதான் பீஷ்மதேவர் அவரது கவர்ச்சிக்குரிய பொருளாக இருந்த அர்ஜுனனை புகழ்ந்ததோடல்லாமல் பகவானுக்கு அன்பு தொண்டாற்றுவதன் மூலமாக நிகரற்ற நல்ல வாய்ப்புகளை பெற்றிருந்த கோபியர்களையும் கூட அவர் நினைவு கூர்ந்தார். பகவானுடனான கோபியர்களின் சமத்துவமானது அருவாவாதிகளின் சாயுஜ்ய முக்தியை போன்றது என்று ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த சமத்துவம் பரிபூர்ணமான ஒருவித பரவச நிலையாகும். இந்நிலையில் அன்பரும் அன்புக்குரியவரும் எல்லா வகையிலும் ஒத்த உரிமை கொண்டவர்களாக மாறிவிடுவதால் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் அழிந்து விடுகின்றன. ஓம் சத் சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபம் மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம். வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபாம் சாகிருஜாலம் சககனரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சர்வநலலிதா ஸ்ரீவிசகாம் ச. நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதாய குருபதாயினே கௌரகததாமதாய நகரகிராமதாரிணே நமோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் பீஷ்மதேவருடைய மறைவும் அவருடைய பிரார்த்தனைகளை பற்றிய அவருடைய மகிமலையும் படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு 40வது ஸ்லோகம் பீஷ்மருடைய பிரார்த்தனையில 40வது ஸ்லோகமா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கபி கபி கல்பிதோருமான கிருதமனு கிருதவத் உன்மதாந்த பிரகிருதி மகன் கிளையசிய கோபவத்வஹ. இந்த ஸ்லோகத்துல பீஷ்மர் ரொம்ப சொல்றார், அன்பான புன்னகையாலும் அசைவுகளாலும் பிருந்தாவனத்தின் இள நங்கைகளை கோபியர்களை கவர்ந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் என் மனம் நிலை பெறட்டும். ராசநிலத்திலிருந்து பகவான் மறைந்த பிறகு இளநங்கைகளான கோபிகள் பகவானின் அங்க அசைவுகளை அப்படியே நடித்து காட்டினர். ஸோ பீஷ்மதேவர் அவர் இந்த உடலை விட்டு மறையிறதுக்கு முன்னாடி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த கடந்த சில தினங்கள் முன்னாடி மகர சங்கராந்தின்னு ஒரு உற்சவம் வந்தது. இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் பீஷ்மர் இந்த உலகத்தில் தன்னை லீலையை முடிச்சுட்டு பகவானுடைய உலகத்தில் நுழைகிறார், அவருடைய கோல விருந்தாவனத்தில் போகிறார். ஸோ மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் உத்தராயணம் தொடங்குது. இந்த உத்தராயணத்து அன்னைக்கு பீஷ்மர் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு அந்த உடலை விட்டு பகவானுடைய திருநாட்டில் நுழைந்தார். பீஷ்மாச்சாரியர் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்களில் அர்ஜுனுடைய பாக்கியத்தை பற்றி தன்னுடைய பிரார்த்தனையில் முன் வச்சார். அர்ஜுனன் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கார், அர்ஜுனன் கிருஷ்ணருடைய நண்பராகவும் அவருக்கு நெருக்கமாகவும் இருக்கிறதுல பீஷ்மர் ரொம்ப ஆனந்தப்பட்டார். ஸோ பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, பீஷ்மர் என்ன ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருந்தாருன்னா, பகவான் வந்து தன்னை புகழ்றதோட தன்னுடைய பக்தருடைய திருநாமத்தையும் சேர்த்து போகும்போது பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறார். அதனால தான் பார்த்த சகே விஜய சகேன்னு சொல்லி அந்த முந்தின உள்ள ஸ்லோகங்களில் மறைமுகமாக கிருஷ்ணரை வந்து அவருடைய கருணையை பெறணுங்கிறதுக்காக பீஷ்மர் அவரை வந்து பார்த்த கிருஷ்ணான்னு சொல்லாமல் பார்த்த சகே விஜய சகேன்னு சொல்லி அவருடைய அன்பை பெறுறார். ஸோ பீஷ்மர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போகிறார், ஒரு படி மேலே போய் கிருஷ்ணரை அவருடைய கருணை இன்னும் எப்படி பெற முடியும்னா, கிருஷ்ணர் எப்போவுமே விருந்தாவனத்தில் கோபிகளுடைய ஸ்மரணத்திலே இருக்கக்கூடியவர். கோபிகளுக்கும் கிருஷ்ணர் ஒரு க்ஷணம் கூட கோபிகளை பிரியறதில்லை, கோபிகளும் ஒரு க்ஷணம் கூட கிருஷ்ணரை பிரியறதில்லை. இப்படி அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு நித்தியமான அன்பு பரிமாற்றம் இருக்கு. ஸோ பீஷ்மர் அதையும் தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்போ கோபிகளுடைய பாக்கியத்தையும் மனசுல கருதி அவங்களுடைய கருணையை வேண்டி பீஷ்மர் இந்த ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ணர் முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து கோபிகளுக்கும் அவருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றத்தையும் இங்க சொல்றார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பிரார்த்தனையில் ஐந்து விதமான வழிபாடு ஐந்து விதமான வழிபாட்டை வலியுறுத்துறார். ஆராதனா ஆராதிதோ பகவான் விஜேசதனையா தத்தாம விருந்தாவனம் ரம்யா காஞ்சி துபாசனா விரஜவது. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபடப்பட வேண்டியவர், அதே போல் அவர் தோன்றிய விருந்தாவனமும் வழிபடப்பட வேண்டியது, அதே மாதிரி அவருடைய பக்தர்களே உயர்ந்தவனான கோபிகளும் வழிபடப்பட வேண்டியவங்க. ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம் ஸ்ரீமத் பாகவதம் வழிபடப்பட வேண்டியது, அதே போல நம்முடைய இறுதி லட்சியமான கிருஷ்ண பிரேமம். ஸோ இந்த ஐந்து விஷயத்தையும் சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்தி சொல்றார். இந்த ஐந்துல ஒன்று ரம்யா காஞ்சி துபாசனா விரஜவது. கோபிகள் விருந்தாவனத்தில் உள்ள கோபிகள் தான் மிக உயர்ந்த பக்தர்கள், அவங்கள வந்து நம்ம வழிபடப்பட வேண்டியவங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பரிந்துரைக்கிறார். ஸோ எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோராலும் வசீகரிக்கப்படக்கூடியவராக இருக்கும்போது கோபிகளால் மட்டும் எப்படி வசீகரிக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். ஏன்னா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே ஆகர்ஷ இதி கிருஷ்ணகா, அவர் எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். சாதாரணமாக குறிப்பாக சொல்ல போனால் கோபிகளை பற்றி சொல்ல என்ன இருக்கு, விருந்தாவனத்தில் மலைகள்லாம் கூட கிருஷ்ணோடைய அழகை கண்டு அப்படியே உருகிடுமா. கிருஷ்ணா அப்படி புல்லாங்குழலேருந்து தன்னுடைய நண்பர்களோடையும் கன்றுகளோடையும் வரும்போது அங்குள்ள மலைகள் கூட உருகிடும் சொல்றாங்க ஆச்சாரியர்கள். அதனாலதான் சில இடங்களில் விருந்தாவனில் பார்க்கும்போது மலைகள் உருகின மாதிரி தோட்டத்தை கூட நம்ம பார்க்க. அதே மாதிரி யமுனா நதி, யமுனா தேவி கிருஷ்ணரை பார்க்கும்போது அவங்க மேல் நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்களா ஆனந்தத்தில். ஸோ அப்படி விருந்தாவனத்தில் மலைகள், யமுனா நதி, பறவைகள், வண்டுகள், மயில்கள், இதெல்லாமே கிருஷ்ணோட அழகுனால வசீகரிக்கப்பட்டது. எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணோடாங்க. தேவர்கள் பற்றி சொல்லும்போது தேவருடைய மங்கைகளான அப்சரஸ்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணா அப்படின்னாலே கிருஷ்ணர் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர். கந்தர்ப்ப கோடி கமணிய விஷயம், கோடிக்கணக்கான மன்னருடைய அழகை கிருஷ்ணர் பெற்றுருக்கிறதுனால அவரை கண்டு யார் தான் மயங்க மாட்டாங்க. ஸோ இப்படி லக்ஷ்மி தேவி கூட கிருஷ்ணோடைய அழகில் மயங்கிடுவாங்க. சாக்ஷாத் லக்ஷ்மி அவங்களே வந்து கிருஷ்ணோடைய அழகில் மயங்கி போய் ராசலீலையில் பங்கெடுத்துக்கணும்னு விரும்பினாங்க. ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி தேவி இப்படி எல்லாம் லக்ஷ்மி தேவி பற்றி சொல்லும்போது மகாவிஷ்ணுவை பற்றி சொல்ல என்ன இருக்குது, மகாவிஷ்ணுவே கிருஷ்ணோடைய அழகில் வசீகரிக்கப்படுறார். ஸோ அந்த நிலையிலே நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் பார்க்கலாம். ஒரு சமயம் துவாரகால பிராமணருக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும், ஒரு பிராமணருக்கு அந்த குழந்தை பிறந்தவுடனே சில மணி துளிகளை அது காணாமல் போயிடும். அப்போ அந்த பிராமணர் நேராக துவாரகையில் ராஜசபையில் வந்து உக்ரசேன ராஜாவை வந்து ரொம்ப இகழ்ந்து பேசுவார். ஏன்னா வேத காலத்தில் என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, சமுதாயத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அதுக்கு மன்னருடைய ஆட்சி தான் காரணமாக இருக்குங்கிறது கருதப்பட்டது. அப்போது மன்னருடைய ஆட்சி சரியில்லைன்னா மழை பெய்யாது, குழந்தைகள் இறந்து போகும், இந்த மாதிரி ஒரு துர்சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா அது மண்ணுடைய ஆட்சி சரியில்லைங்கிறது தான் அந்த காலத்தில் வழக்கமாக கருதப்பட்டது. அப்போ இந்த பிராமணர் தன்னுடைய குழந்தை இறந்தது காரணம் உக்ரசனுடைய ஆட்சி வந்து சரியில்லை, சத்திரிய அரசர்கள் சரியில்லைன்னு சொல்லி அங்கே வந்து துவாரகால ராஜசபையில் வந்து எல்லோரும் முன்னாடியும் உக்ரசேனர் இகழ்ந்து பேசுவார். இப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல குழந்தைகள் பறக்கும் போதும் அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் காணாமல் போகும்போது இறந்து போகிறது மட்டும் இல்லை காணாமலையும் போடும். அப்போது அந்த பிராமணர் உக்ரசேனருடைய சபையில் வந்து எழுந்து பேசும்போது கிருஷ்ணர் பலராமர் அர்ஜுன் எல்லாம் இருப்பாங்க அந்த சமயத்தில். அப்போது சத்ரி வம்சத்தையும் எழுந்து பேசும்போது அர்ஜுனால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அர்ஜுனனுக்கோ வந்து அந்த பிராமணருக்கு சவால் விடுறார். என்ன சொல்கிறார் நான் அர்ஜுனர், ஓ பிராமணரே, நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் சத்திரியர்கள் தான் பாதுகாப்பு தராங்க, ஆனால் நீங்கள் சத்ரி வம்சத்தையும் எழுந்து பேசுறது எனக்கு கோபமடைய செய்யுது, அதனால் நான் உங்களுக்கு வாக்கு தரேன், அடுத்தது அந்த குழந்தை பிறக்கும்போது என்கிட்ட செய்தி அனுப்புங்க, நான் வந்து அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு தரேன், அப்படி தரலைன்னா நான் நெருப்பில் இறங்கி இந்த உடலை மாச்சிடுறேன்னு சொல்லி அங்கே அர்ஜுனன் சபதம் எடுக்கிறார். இப்போ பிராமணரும் அர்ஜுனனுடைய சபதத்தை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறார். அதே மாதிரி அடுத்த குழந்தை பிறக்கும்பொழுது அர்ஜுனனுக்கு செய்தி அனுப்பப்பட்டது, இந்த மாதிரி அந்த பிராமணருக்கு குழந்தை பிறக்க போது நீங்கள் உடனே பாதுகாப்பு தான் வரணும். அப்போ அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபம் காண்டிபதாரி இந்த காண்டிபத்தை எடுத்துன்றார். அப்புறம் அவர் அக்னி தேவன் ஒரு ரதத்தை பரிசாக கொடுத்திருந்தார், அந்த ரதத்தையும் எடுத்துன்றார். அப்புறம் சிவபெருமான் அவருக்கு பசுபதி ஆஸ்திரம் கொடுத்திருந்தார், அதையும் எடுத்துன்றார். இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அர்ஜுனன் ரொம்ப கௌரவமாக கம்பீரமாக அந்த பிராமணுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ பிராமணர்கிட்ட சொல்கிறார், பிராமணரே நீ எந்த விதத்திலையும் பயந்துக்க வேண்டாம், இந்த காண்டிபதாரி இந்த விஜயன் இந்த அர்ஜுனன் உனக்கு எப்பவுமே துணை இருப்பான், நீ உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த பிராமணன் உள்ளே அனுப்பிச்சிட்டு அர்ஜுனன் தன்னுடைய திறமையினால் அவருடைய வீடை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அம்பு அஸ்திரங்களால் அம்புகளால் அப்படியே மறைச்சிடுறார். பல பல அம்புகளால் அந்த அம்புகள் எல்லாம் வானம் வரைக்கும் எழுப்பப்பட்டிருந்தது. பிராமணனுடைய வீட்டில் காற்று நுழையினா கூட அர்ஜுனுடைய அன்பு மீறி தான் நுழைய முடியுமே தவிர யாருமே உள்ள பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அந்த வீடை வந்து அர்ஜுனத்துடைய அஸ்திரங்களால் மூடிடுறார். கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மட்டும் இல்லை அர்ஜுனுடைய காண்டிபம் அவருடைய ரதம் அவருடைய பசுபதி ஆஸ்திரம் எல்லாமே காணாம போயிடும். அப்போ அர்ஜுனன் பிரமிச்சு போயிடுவார். அப்போ அந்த பிராமணர் வந்து சொல்லுவார், அர்ஜுனா உனக்கே அந்த வீண் கர்வம், அங்கே கிருஷ்ணரும் பலராருமே அந்த சபையிலேருந்து ஒன்றும் பேசாமல் இருந்தாங்க, நீ இந்த குழந்தையை மீட்டு தருவேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தியா என்ன ஆயிடுச்சுன்னு, அதனால் இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவார். அர்ஜுனன் தான் கொடுத்த வாக்குக்காக நெருப்பில் இறங்க நெருப்பில் பிரவேசிக்க போனார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை அழைச்சார். அப்போ தான் அர்ஜுனன் புரிஞ்சின்றா, நான் கிருஷ்ணரை மறந்து போயிட்டேனே, இவ்வளோ சபதம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ என்னால் முடியும்னு நினச்சிட்டு வந்தேன், அந்த டைமில் நான் கிருஷ்ணரை மறந்துட்டேனே. அப்போ அர்ஜுனன் ரொம்ப வருத்தமாயிடுது. இருந்தாலும் தன்னுடைய பக்தன் மேலே பகவான் என்றைக்கும் தன்னுடைய பக்தன் வீழ்ச்சியில் இருந்து பகவான் விரும்ப மாட்டார். இப்போ கிருஷ்ணர் சொல்லார், அர்ஜுனா என்ன ஆயிடுச்சு உனக்கு? அப்போ அர்ஜுனன் சொல்லார், கிருஷ்ணா இந்த மாதிரி நான் இந்த பிராமணருக்கு வாக்கு கொடுத்தேன், அது இப்போ என்னால் நிறைவேற்ற முடியல, நான் இந்த உடலை மாய்ச்சிக்க போகிறேன். இல்லை அர்ஜுனா, நான் இருக்கும்போது நீ அப்படி கவலைப்படணும், என் கூடவா அந்த குழந்தையை நான் மீட்டு தரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனை கூட்டின்னு பாரு. பல பல பிரபஞ்சங்களை தாண்டி பூர் புவ ஸ்வாகா, பூர்லோகா பவர்லோகா ஸ்வர்கலோகா மகர்லோகா ஜனலோகா தபலோகா சத்தியலோகா எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தோடைய பல வெளிகளை தாண்டி அப்புறம் பிரஜா நதியை கடந்து வைகுண்டத்தோடைய எல்லையில் நுழைந்து ஸ்ரீராப்திநாதன் பார்க்கடலில் இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவை சந்திக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. அப்போது மகாவிஷ்ணு அர்ஜுனனையும் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுறார். அப்போ தான் மகாவிஷ்ணு சொல்கிறார், கிருஷ்ணா நீ இந்த பூலோகத்தில் தோன்றியிருக்கிறது எனக்கு ரொம்ப மங்களமாக காட்சிப்பட்டது, அப்போ நான் உன்னை பார்க்கணும் விரும்பினேன், நீ சாதாரணமாக இங்கே வரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த ஒரு லீலையை பண்ணேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய தரிசனத்துக்காக மகாவிஷ்ணு எங்கிட்டு இருந்தார். ஸோ இப்படி மகாவிஷ்ணுவால் வசீகரிக்கப்படக்கூடியவர். மகாவிஷ்ணு பற்றி சொல்ல என்னிருக்கு, கிருஷ்ணா அவரோட அழகிலேயே வசீகரிக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணனுடைய அழகு கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியது. அது எப்படின்னா ஒரு சமயம் கிருஷ்ணர் துவாரகாவில் நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வெளியில் வரார். அப்போ அந்த துவாரகாவுடைய ஒரு மாளிகை முழுவதும் கிருஷ்ணங்கிற ஒரு விதமான விசேஷமான சலவைக்கல்லால் கட்டப்பட்டிருக்கும். அது வந்து கண்ணாடி போல் முன்னாடி யார் வந்தாலும் அவருடைய பிம்பத்தை வந்து பிரதிபலிக்கும். அப்போது கிருஷ்ணர் நல்ல அலங்காரம் பண்ணது கண்ணாடி ஒரு மாதிரி வந்த உடனே பார்க்குறாரு, யார் இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கானேன்னு சொல்லி அந்த பையனை கட்டி தழுவுறதுக்காக போகிறார். ஸோ இப்படி கிருஷ்ணா அவருடைய அழகாலே வசீகரிக்கப்பட்டவர். ஸோ இப்படி இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவருடைய அழகு எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடியது, ஏன் அவரையே வசீகரிக்கக்கூடியதுன்னு சொல்லும்போது மற்றவர்களை பற்றி சொல்ல எனக்கு. ஸோ இப்படி கோபிகள் கிருஷ்ணனுடைய பக்தர்களே ரொம்ப விசேஷமாக ஒரு என்ன உன்னதமான நிலையில் கிருஷ்ணனோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறவங்களா சொல்லப்படுறாங்க. ஆனந்த சின்மய ரசா பிரபிதாபிதாபிஸ், கிருஷ்ணனுடைய ஆனந்த சின்மய ரசம் அவருடைய அந்தரங்க சக்தியோடைய வெளிப்பாடாக அந்த கோபியில் இருக்கிறதுனால கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்படி கிருஷ்ணர் கோபிகள் வந்து கிருஷ்ணருடைய அழகில் மயங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர், அது மட்டும் இல்லை கோபிகள் உன்னதமான நிலையில் இருந்த கிருஷ்ணருடைய பிரிவில் கூட எப்பவுமே அவர் நினச்சிட்டே இருந்தாங்க. அதனால இங்கே சொன்னாங்க பீஷ்மர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோபி எல்லாமே பகவான் அன்பு ஆசைகளையும் அப்படியே நடித்து காட்டினர். கிருஷ்ணர் ஒரு சமயம் ராசலீலையை பண்ணிட்டு இருக்கும்போது மறைஞ்சு போனோடனே கிருஷ்ணரை வந்து ஒவ்வொரு கோபிகளும் கிருஷ்ணரை வந்து காளிங்க நர்த்தனம் செய்ததாகவும், கிருஷ்ணர் தமால மாதிரி தண்ணியில் உட்காந்துருந்தது, ஒரு கோபி தன்னை வந்து கிருஷ்ணர் மாதிரி பாவிச்சுருவா, இன்னொரு கோபிகள்லாம் வந்து அவருக்கு சேவை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஒரு கோபி தன்னை காளிங்கன் மாதிரி ஆக்கிட்டுருவா, மற்ற கோபிகள்லாம் அந்த கிருஷ்ணர் காளிங்க நர்த்தனம் பண்ண மாதிரி செய்வாங்க. இப்படி கிருஷ்ணருடைய ஓரொரு லீலைகளும் அந்த விருந்தாவனத்தை சுற்றி கிருஷ்ணர் என்னென்ன யமுனா நதிக்கர் என்னென்ன லீலை பண்ணாங்களோ இதெல்லாமே அவங்க நடித்து காட்டினதையும் பீஷ்மர் ஞாபகப்படுத்திக்கிறார். ஸோ அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயோட பேசிட்டு இருக்கும்போது ராமானந்தராயிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறார். அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் ராமானந்தராய் ஒன்று சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு அதை நிராகரிக்கிறார். முதல்ல சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், எது வந்து மிக உன்னதமான நிலை பக்குவமான நிலையாக கருதப்படுது அப்படின்னு கேட்கும்போது ராமானந்தராய் சொல்றார், வர்ணாசிரம தர்மத்தை வந்து சரியாக பின்பற்றுறது தான் வந்து ரொம்ப உன்னதமானது, ஏன்னா அந்த வர்ணாசிரம தர்மம் வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாகவத்திலிருந்தும் விஷ்ணு புராணத்திலிருந்தும் ஸ்லோகங்களை வந்து கோட் பண்ணுறார். அத பும்பி திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச சாணுசிதஸ்ய தர்மசிய சம்சித்தி ஹரிதோஷனம். இந்த வர்ணாசிரமத்துடைய நோக்கம் பகவான் ஸ்ரீ ஹரியை சந்தோஷப்படுத்துறது. வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமார் விஷ்ணு ஆராதிரே பந்தா நன்ய தத்தோஷ காரணம். வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான், அதுதான் மிக உன்னதமான நிலையாக கருதப்படுதுன்னு ராமானந்தராய ஸ்ரீ சைத்தன்யமாப்பு சொல்றார். இப்போ சைத்தன்யமாப்பு சொல்றார், இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து எனக்கு என்னமோ வெளி தோற்றமாக தெரியுது, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுக்கு மேலே எதாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ராமானந்தராய் என்ன சொல்றாருன்னா, பாகவத்திலிருந்து இன்னொரு ஸ்லோகத்தை கோட் பண்றார், ஸ்தானே சிதா துணிகதாம் தனுமான் மனோபி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வந்து ஞானத்தை வளர்த்துட்டு பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத ராமானந்தராய் சொல்கிறார். இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் இது கூட எனக்கு வெளி தோற்றமாக தெரியுது, இதுக்கு மேலே எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ ராமானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து பகவானை சரணடைகிறது தான் மிக உன்னதமான நிலைன்னு சொல்கிறார். சர்வ தர்மான் தரித்யஜ மாமேகம் சரணம் ரிஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷேக்ஷாமி மாசுச்சர். இந்த ஸ்லோகத்தையும் ராமானந்தராயர் வந்து மேற்கோள் காமிக்கிறார். ஒருத்தர் வந்து எல்லா விதமான தர்மங்களை தொடர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே சரணடையணும், அப்போ அவர் அவர் நமக்கு அடைக்கலம் தருவார் அப்படின்னு ராமானந்தராய் சொல்றார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு, இது கூட எனக்கு வெளி தோற்றமாக தான் தெரியுது, இதுக்கு மேலே எதா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ராமானந்தராய் சொல்றார், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதா மிக உன்னதமானது, அவருக்கு வந்து மிதமான நிலையில் பக்தி தொண்டு செய்யறது சாந்த ரசத்தில் பக்தி செய்யறது உயர்ந்ததாக கருதப்படுதுங்கிறார். இது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், இதுக்கு மேலே எதாக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லும்போது ராமானந்தராய் சொல்கிறார், பகவான் கூட நட்பு உறவில் பக்தி தொண்டு செய்கிறது இன்னும் ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுதுங்கும் போது சைத்தன்ய மகாபிரபு அதை ஆமோதிக்கிறார். இப்போ தான் நீங்கள் விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, யார் ஒருத்தர் பகவான் கூட நட்பு ரீதியில் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்களோ பகவானும் அந்த மாதிரி நட்பு ரீதியில் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு அர்ஜுனன், விருந்தாவனத்து கோபர்கள் இவங்கெல்லாம் வந்து பகவான் கூட நித்தியமான அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க அப்படின்னு ராமானந்தராய் சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபு, அப்போ இதுக்கு மேலே இருந்தால் தானே சொல்லுங்களேன், இதுக்கு மேலே இன்னும் கூட நீங்கள் இதை விவரித்து சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது ராமானந்தராயர், யாரொருத்தர் வந்து கிருஷ்ணருடைய பெற்றோர்கள் பாவத்தில் அவரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்களோ அது வந்து அதை விட உயர்ந்ததாக கருதப்படுது, நட்பு ரீதியாக செய்யக்கூடிய அன்பு பரிமாற்றத்தோட கிருஷ்ணரத்துடைய குழந்தையாக பாவித்து கிருஷ்ணரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறது, யசோதா நந்த மகாராஜ் வசுதேவர் தேவகி இவங்களுடைய உன்னதமான நிலையை ராமானந்தர் ராயர் சைத்தன்யமாக சொன்னார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைஞ்சார். ராமானந்தராயரே, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் விவரிக்க முடியுமா, இதுக்கு மேலே சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது அப்போ தான் ஸ்ரீ ராமானந்தராயர் விருந்தாவனத்து கோபிகளுடைய உன்னதமான நிலையை சொல்கிறார். விருந்தாவனத்து கோபிகள் அவங்க கூட கிருஷ்ணர் கூட மாதுரிய லீலை, அதாவது சாந்தரசம் அதை விட உயர்ந்தது, தாசியரசம் அதாவது பகவானுடைய தாசனாக இருந்து பகவான் எஜமானன் நான்னுடைய தாசகன் தாசன் சொல்லக்கூடிய சேவை வந்து தாசியரசம், அப்போ சாந்தரசத்தை விட உயர்ந்தது தாசிரசம், தாசிரசத்தை விட உயர்ந்தது சக்கியரசம், சக்கியரசத்தை விட உயர்ந்தது வாசல்யரசம், வாசல்யரசத்தை விட உயர்ந்தது மாதுரிய ரசம். மாதுரிய ரசத்தில் இது எல்லாமே கலந்துடும்னு சொல்கிறார் ராமானந்தராயர். மிதநிலையில் செய்யக்கூடிய பக்தி நான் சாந்தரசமும் அதை விட அது 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 அந்த நிலையும் சேர்ந்தது தான் தாசியரசம், சேவகனாக செய்கிறது, அந்த சேவகனாகவும் நண்பனாகவும் செய்யக்கூடியது சக்கியரசம், நட்பு ஸ்நேகம் இதெல்லாமே உள்ளடங்கியது வாசல் ரசம். அதே மாதிரி நட்பு ஸ்நேகம் எல்லாமே உள்ளடங்கியது மாதுரி ரசம். அந்த ரசம் வந்து விருந்தாவனத்து கோபிகள் ஸ்ரீ சைத்தன்ய கிருஷ்ணன் மேல செய்தாங்கன்னு சொன்னோடனே சைத்தன்யமா ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். ஆ ராமானந்தராயரே, இப்பதான் நீங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க, இதுக்கு மேல சொல்லுங்க அப்படிங்கும் போது ராமானந்தராயர் இந்த விருந்தாவனத்து கோபிகள்ல இன்னும் ரொம்ப உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதராணி சொல்லிட்டு ஸ்ரீமதி ராதராணியோட தெய்வீகமான குணங்களையும் அவங்களுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள்ள அன்பு பரிமாற்றது ராமானந்தராயர் சொல்லும்போது சைத்தன்யமா ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். இப்படி விருந்தாவனத்து லீலைகள், விருந்தாவனத்துல கோபிகளுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள லீலைகளை வந்து அவ்வளவு அற்புதமா ராமானந்தராய சைத்தன்யமாவட்ட வர்ணிக்கிறார். அப்ப இதுக்கும் மேல சொல்லுங்க போது ராமானந்தராய என்ன சொல்றார் சைத்தன்யமாவட்ட, மகாபிரபு நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க, நீ எனக்கு இதுக்கு மேல வர்ணிக்க முடியுது, எனக்கு இதுக்கு மேல எப்படி வர்ணிக்கிறேன்னு தெரியல, நான் வந்து வெறுமனே உங்க நீங்க நீங்க மனதுல இருந்து என்ன பேச வைக்கிறேன், உங்க கையில வரும் ஒரு பொம்மையா தான் இருக்கேன், எல்லாமே நீங்க தான் பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ராமானந்தராய சைத்தன்யமாவட்ட பேசிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி ராமானந்தராய சைத்தன்யமாவூர் போன்ற மிக உன்னதமான நிலையில உள்ளவங்களால அனுபவிக்கப்பட்டதானது கோபிகளுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் உள்ள லீலைகள். ஸோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோராலும் வசீகரிக்கப்படக்கூடியவர், அவருடைய அழகு அவரே வசீகரிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்களையும் ஆச்சாரியர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார், அவர் வந்து அது நேரடியாக செய்யறதில்லை, அவர் வந்து காரணோசாய் விஷ்ணு அதாவது அந்த புருஷாவதாரங்கள் மூலமா பகவான் அந்த லீலையை புரிகிறார். புருஷாவதாரங்கள் மூலமா பகவான் அந்த லீலையை புரிகிறார். அப்போ புருஷாவதாரங்களில் நம்ம ஏற்கனவே கலந்து பேசிட்டு இருக்கோம், காரணோசாய் விஷ்ணு, காரணோசாய் விஷ்ணுன்றது கர்ப்போசாய் விஷ்ணு, கர்ப்போசாய் விஷ்ணுன்றது பிரம்மா. ஸோ இந்த பிரம்மதேவர் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்படி பிரம்மா உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவருக்கு மனதில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுது. என்ன வருத்தம்னா, பிரம்மாவுக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு ஒரு விருப்பமில்லாத சேவையாக்கும் அவர் ஏற்றுருக்கார். ஏன் விருப்பமில்லாத சேவைனா, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அதில் எல்லா விதமான துன்பங்களையும் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் சந்திக்க வேண்டியது. இந்த உலகத்தில் உயிர்வாழிகள் வரும்பொழுது அவங்க பிறப்பு இறப்பு முதுமை நோயின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க, அப்புறம் அவங்க வந்து மூணு விதமான துன்பங்களால் அத்தியாத்மிக் அதிபௌதிக் அதிதெய்வீக் உடலால மனதால இயற்கையினால வரக்கூடிய துன்பங்களை அனுபவிப்பாங்க, மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய துன்பங்களை அனுபவிப்பாங்க, அவங்க மூணு குணத்துல செயல்படுவாங்க. ஸோ எப்படி அவங்க வந்து இந்த உலகத்துல ரொம்ப துன்பம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பிரம்மா எல்லாமே அவனால உணர முடிஞ்சது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையினால பிரம்மா சிருஷ்டிக்கும் போது இதெல்லாமே அவனால உணர முடிஞ்சது. இந்த உலகத்தை படிக்கும்போது இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் ஜீவராசிகள் எல்லாமே எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு பிரம்மானால உணர முடிஞ்சது. அப்போ பிரம்மா இந்த ஜீவராசிகள் மேல உள்ள கருணையினால நம்ம மேல உள்ள கருணையினால பிரம்மா பகவானை குறித்து தவம் செய்கிறார், கடுமையான தவம் செய்கிறார். இரவு பகல் மழை குளிர் வெளிர வெயில் எதுவும் பொருட்படுத்தாமல் பிரம்மதேவர் கடுமையான தவம் செய்கிறார். அப்போது பகவான் விஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ பிரம்மா பிரம்மாவுடைய தபத்தில் மகிழ்ச்சி அடைந்து லக்ஷ்மி சொல்கிறாங்க, பிரம்மா உங்களுடைய தபத்தில் நாங்கள் ரொம்ப திருப்தி அடைஞ்சோம், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு பிரம்மாவும் லக்ஷ்மியும் பகவான் விஷ்ணுவும் கேட்கும்பொழுது பிரம்மா சொல்கிறார், பகவானே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த உலகத்தை படிக்க சொன்னீங்க, நான் அதே மாதிரி செய்கிறேன், ஆனால் எவ்வளோ ஜீவராசி இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்படுறாங்க, பிறப்பு இறப்பு முதுப்பு முதுமை நோயெல்லாம் துன்பப்படுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அவங்க எல்லாருமே இதுலேருந்து விடுபடணும், அவங்க பிறப்பு இறப்பு முதுமை நோயிலேருந்து விடுபடணும், அவங்க மூணு விதமான துன்பத்திலேருந்து விடுபடணும், அவங்க எல்லாருமே துன்பமே அனுபவிக்கக்கூடாது, அதுக்கு ஒரே வழிதாக இருக்குது, நீங்கள் அவங்களுக்கு தர்ஷனம் கொடுக்கணும், உங்களுடைய தரிசனம் பார்த்துட்டா அவங்க இதிலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு பிரம்மா வேண்டிக்கிறார். ஸோ பிரம்மா ஒரு வைஷ்ணவர் ஆச்சாரியராக இருக்கிறதுனால அவர் பரதுக்க துக்கியாக இருக்கார். மற்ற ஜீவராசிகள் துன்பப்படுறத பிரம்மானால் பொறுத்துக்க முடியாமல் அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். ஸோ இதே தான் குந்தி தேவியும் தன்னுடைய பிரார்த்தனையில் சொன்னாங்க, எப்போ நான் உன்னை தரிசனம் பண்ணுறனோ கிருஷ்ணா, அப்போ என்னுடைய பிறப்பு இறப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் சொல்கிறாங்க. பவதோ தர்சனம் ஆப்புனர்பாவ தர்சனம், கிருஷ்ணா நான் உன்னை தர்சனம், நீ எனக்கு கஷ்டம்லாம் வந்துட்டே இருக்கட்டும், அப்படி வரும்போதுலாம் நீங்கள் வரீங்க, நீங்கள் உதவி செய்ய வரீங்க, அப்போ நான் உங்களை பார்க்கும்போது எனக்குடைய பிறப்பு ஒரு முடிவுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அதே போல தான் இங்கே பிரம்மதேவரும் ஜீவாத்மாக்களுடைய துன்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா பகவான் கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு தர்சனம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்போ பிரம்மா ரொம்ப கண்ணுடைய பகவான்கிட்ட வேண்டுற, ஜீவராசிகளை வந்து அவங்கள கஷ்டத்துலேருந்து நீங்கள் தான் விடுவிக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து தர்சனம் கொடுக்குற தவிர வழியே இல்லை அப்படின்னு பிரம்மா தன்னுடைய கண்களில் கண்ணீர் மல்க பகவான் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார். ஸோ பிரம்மாவும் பிரம்மா அப்படி பிரார்த்தனை செய்யவும் லக்ஷ்மியும் பெருமா பகவானும் சம்மதிக்கிறாங்க, அப்படியே ஆகட்டும் உன்னுடைய விருப்பப்படியே நான் வந்து உன்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது இது யமராஜருக்கும் தெரிய வருது. யமராஜ் வந்து திரிகாலக்யா, அவர் ஒரு சாதாரணமான நபர் கிடையாது, அவருக்கு மூணு காலம் தெரியும், நடக்கக்கூடியது எல்லாமே தெரியும். ஸோ யமராஜர் என்ன பண்ணிடுறாருன்னா, பிரம்மா இப்படி ஒரு வரம் கேட்குறார், அப்போ பகவான் வந்து தரிசனம் கொடுத்துட்டாருன்னா அப்போ எனக்கு வேலையெல்லாம் போயிடுமே, ஏன்னா ஜீவாத்மாக்கள் வந்து அவங்க கர்மவினை அனுபவிக்கணும், அவங்க துன்பத்தை அனுபவிக்கும் போது அவங்களோட பாவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும், அந்த ஒரு சேவை எனக்கு பகவான் கொடுத்துருக்கார். அப்படி ஜீவாத்மாக்களை வந்து பகவான் தரிசனம் கொடுத்து அவங்க வந்து தன்னுடைய கர்ம விடங்களை விடுபட்டாங்கன்னா அப்போ என்னுடைய வேலைக்கு வேலையெல்லாம் போயிடும், நான் வந்து பகவானுக்கு சேவை செய்ய முடியாமல் போயிடுமே சொல்லிட்டு பிரம்மா யமராஜரும் விரைந்து வரார். ஸோ யமராஜரும் வந்து அவரும் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார், பகவானை நீங்கள் தர்சனம் கொடுக்கக்கூடாது, அப்படி நீங்கள் தர்சனம் கொடுத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் உங்களை தர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து எல்லா ஜீவாத்மாக்களும் விடுபட்டுடுவாங்க. ஸோ இது எங்கே நடக்கும்னா, நீலாச்சலங்கிற காட்டில் இப்போ இருக்கிற ஜெகநாத பூரி, பூரியிலேருந்து பக்கத்தில் பிரம்மகிரின்னு ஒரு இடம் இருக்குது, பிரம்மகிரியில் தான் இப்போ ஆலாலநாதர் கோயில் இருக்குது, அந்த பிரம்மகிரியில் தான் பிரம்மா தவம் செய்தார். அதுக்கு பக்கத்தில் நீலாச்சலங்கிற காடு, நீலாச்சல ஃபாரஸ்டில் வந்து கல்பவருஷ மரம் இருக்குது, அந்த கல்பவருஷ மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குண்டம், ரோகிணி குண்டம் சொல்லி. ஸோ யமராஜ் அந்த வழியாக வரும்போது ஆக்சுவலி இந்த கதையெல்லாம் வந்து ஸ்கந்த புராணத்தில் மற்ற சில புராணங்களில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யமராஜ் அங்கே வரும்போது பார்க்குறார், எதார்ச்சியாக ஒரு காக்கா, ஒரு காகம் வந்து அந்த மரத்து மேலே அந்த கல்பவருஷ மரத்துலேருந்து ஜஸ்ட் அந்த ரோகிணி குண்டத்தில் உள்ள அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை பரிசத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்த காகம் வந்து நான்கு கரம்புள்ள ரூபத்தோடு அப்படி வைகுண்டம் போயிடும். இதை பார்த்தோன்னே யமராஜ் ரொம்ப வேண்டி போடுறார், என்னடா அது ஒரு சாதாரண ஒரு காகம், ஒரு பறவை, அது அதோட கர்மத்தினால ஒரு பறவையாக இருக்குது, அது இந்த ரோகிணி குண்டத்துடைய தண்ணீர் ஜலம் பட்ட உடனே அது வந்து நாலு கரம்ல விஸ்வரூபமாக மாறு, விஷ்ணுவோட ரூபம் எடுத்துட்டுதுன்னா அப்போ இது எவ்வளோ ஒரு விசேஷமான ஸ்தலமாக இருக்கும் அப்படின்னு யமராஜ் புரிஞ்சுன்றார். இப்போ அவரும் அங்கே விரைந்து வந்து பிரம்மாவும் பிரார்த்திக்கும் போது யமராஜும் வந்து பிரார்த்திக்கிறார், பகவானே நீங்கள் அப்படி தரிசனம் கொடுக்கக்கூடாது, அப்படி தரிசனம் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து தண்டனையிலிருந்து தப்பிச்சுடுவாங்க, அப்புறம் எனக்கு ஒன்றும் சேவையில்லாமல் போடுன்னு சொல்லி யமராஜ் வேண்டிக்கிறார். ஸோ இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. லக்ஷ்மி தேவி பகவான் பேசின்றாங்க, ஒரு பிரம்மராஜ் பிரம்மதேவர் என்ன கேட்குறாரு, தரிசனம் கொடுங்கிறார், யமராஜ் என்ன சொல்றார், தரிசனம் கொடுக்காதுங்கிறார், என்ன செய்யறது, இதுக்கு ஒரு முடிவு பண்ணணுமே. அப்போ பெருமான் சொல்றார், பகவான் சொல்றார், ஓகே பிரம்மா கேட்குறா நான் தரிசனம் கொடுக்கணும், யமராஜ் இவர் சொல்றா நான் தரிசனம் கொடுக்கக்கூடாதுன்னு, சரி நான் வந்து 50 வருஷம் தரிசனம் கொடுப்பேன் பிரம்மாவுடைய விருப்பப்படி, அது வந்து நீலமாதராக இருப்பேன், அதுக்கப்புறம் நான் யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டேன், நான் மறைஞ்சிடுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என்னை வந்து என்னுடைய பக்தர்கிட்டருந்து என்னால் என்னை மறைச்சிக்க முடியாது, என்னுடைய பக்தருடைய வேண்டுகோளுக்கும் என்னுடைய பக்தனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டவன், என்னுடைய பக்தனுடைய விருப்பத்தை என்னால் மறுக்க முடியாது. ஸோ என்னுடைய பக்தனுடைய விருப்பத்தையும் என்னுடைய பக்தனுடைய பிரார்த்தனையும் என்னால் மறுக்க முடியாதனால பிரம்மாவுடைய பிரார்த்தனை என்னால் மறுக்க முடியாது, நான் தரிசனம் கொடுத்து ஆகணும், அதே போல் யமனுடைய பிரார்த்தனை என்னால் மறுக்க முடியாது, அவருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணிதாகணும், அதே சமயம் இனி வரக்கூடிய காலத்தில் இந்திரதந்தன் ஒரு பக்தர் வருவார், அவருடைய விருப்பத்தையும் நான் பூர்த்தி செய்தாகணும், அப்போது நான் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பக்தனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கேங்கிறது இந்த லீலையில் பகவான் வந்து இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் உணர்த்துறார். ஒரே சமயத்தில் எல்லாவோட பக்தருடைய விருப்பங்களையும் பகவான் பூர்த்தி செய்கிறார். பகவான் பாகவதத்தில் 9வது காண்டத்தில் என்ன அழகாக சொல்கிறாருன்னா, துர்வாசமுனி நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நான் முழுக்க முழுக்க என்னுடைய பக்தனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன், எனக்கு என்னுடைய பக்தனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, என் பக்தனுக்கும் என்ன தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக கிருஷ்ணர் வந்து துர்வாசம் பண்ணிட்டு சொல்றார். அதை இங்கே பகவான் ஊர்ஜிதப்படுத்துறார். ஒரே சமயத்தில் பிரம்மாவுடைய பிரார்த்தனையும் பூர்த்தி செய்கிறார், யமராஜுடைய பிரார்த்தனையும் பூர்த்தி செய்கிறார். நான் தரிசனம் கொடுப்பேன், மறைஞ்சிடுவேன், ஆனால் அதே சமயம் இந்திரதும்னன் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அதையும் நான் நிறைவேற்றுவேன், நான் திரும்பவும் தரிசனம் கொடுப்பேன்றார். இப்படி பகவான் 50 வருடங்கள் பிரம்மாவுடைய கால கணக்குப்படி 50 வருடங்கள் நீலமாதராவும் பின்பகுதி 50 வருடங்கள் ஜெகநாதராவும் தரிசனம் கொடுக்குறார். ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் சுவாமிக்கு ஜெய். ஸோ இப்படி பகவான் வந்து நீலாச்சலத்தில் நீலமாதவராக இருக்கார். அதுக்கப்புறம் யமராஜரும் பிரம்மதேவரும் அங்கேருந்து பகவான்கிட்ட விடைபட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த நீலமாதவர் வந்து சபரா அப்படிங்கிற இனத்தவரால், அதில் வந்து சபரால வந்து விஸ்வாவசுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு சுத்த பக்தர். அந்த விஸ்வாவசுன்றவர் நீலமாதவரை பூஜிச்சுட்டு இருப்பார். நீலமாதவர் இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது, மிக ரகசியமாக அவர் வந்து யாருக்கும் தெரியாமல் அவர் வழிபாடு பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் இந்திரதம்ன ராஜா, ஆக்சுவலி இந்திரதம்ன ராஜா வந்து அவந்தி நாட்டுடைய அரசர். அவந்தி நாடுங்கிறது இப்போ உள்ள உஜ்ஜைன், மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜைன் தான் அப்போ அவந்தி தேசமாக கருதப்பட்டது. ஸோ இந்த அவந்தி நாட்டுக்கு இந்திரதம்ன சக்கரவர்த்தியாக இருப்பார். அவர் பகவானோட ஒரு சுத்த பக்தர், அவ்வளோ பக்தி பகவான் மேலே அவருக்கு. அவர் ஒரு நாள் நினச்சார், எனக்கு நல்ல அரசாங்கம் இருக்குது, எனக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எனக்கு என்னுடைய கட்டளை பின்பற்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, சேவகர்கள், அமைச்சர்கள், மந்திரிகள், பிரஜைகள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு பகவானே தரிசனம் கிடைக்கல, பகவானுக்கு நான் பக்தி தொண்டு செய்ய முடியலன்னா இதெல்லாம் இருந்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பகவானை தரிசனம் பண்ணி நாளுக்கு நாள் ஏங்கிட்டே இருந்தார். எப்போ நான் பகவானை தரிசனம் பண்ண போகிறேன், எப்போ நான் வந்து என்னை வந்து முழுமையாக அவருடைய சேவையில் ஈடுபடுத்திக்க போகிறேன், அந்த பக்தி தொண்டு தான் எனக்கு சந்தோஷம் தரக்கூடியது, வேறு எதுவுமே எனக்கு சந்தோஷம் தராதுன்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்திலேயே அவருடைய அவர் அவர் அவரை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக துடிச்சுட்டு இருந்தார் நாளுக்கு நாள். அப்போ ஒரு நாள் அவருடைய கனவுல பகவான் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்குறார். நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் கதை தாமரை எழுந்துட்டு மழைக்காலத்து இந்த இந்திரநீல ஜம்னு சொல்லுவாங்க, இந்திரநீல கல் மாதிரி மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிலத்துக்கு அவ்வளோ அழகு, கண்கள்லாம் தாமரை இதழ் போல விரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு அழகான தரிசனம். அதை வந்து தன்னுடைய கனவுல இந்திரதம்னர் தரிசிச்சார். திரும்பவும் அந்த பகவானை தரிசிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்போ யாரெல்லாம் எந்த பக்தர்லாம் எந்த வைஷ்ணவர்லாம் தன்னுடைய அரியாசன் அரசவைக்கு வராங்களோ அவங்ககிட்ட எல்லாம் கேட்டுருவார், நான் வந்து எப்படி எப்போ பகவானை தரிசிக்கணும், அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி நான் பார்க்க முடியும்னு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போது ஒரு நாள் ஒரு வைஷ்ணவர், ஒரு யாத்திரிகர், ஒரு வயதானவர் அவருடைய அரண்மனைக்கு வந்தார். அப்போது நீலமாதவ இந்திரதம்ன ராஜா அந்த பிராமணர்கிட்ட கேட்குறார், அந்த வைஷ்ணவர்கிட்ட, பிராமணரே வைஷ்ணவரே, எனக்கு எல்லாமே இருக்குது, என்னுடைய அரசவில் எனக்கு ஒரு குறையும் கிடையாது, பகவானுடைய கருணையால் எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு இதிலெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாது, இந்த பௌதிக வசதினாலேயோ, இந்த அரசாட்சினாலேயோ, இந்த சொத்துனாலேயோ, இந்த பெயர் புகழ் இதனாலேயோ எனக்கு துளி கூட சந்தோஷம் இல்லை, ஆனால் எனக்கு மனசு நாளுக்கு நாள் வந்து நான் எப்போ பகவான் தரிசிக்க போகிறேன், எப்போ அவருக்கு நான் கைங்கரியம் செய்ய போகிறேன், எப்போ அவருடைய சேவையில் நான் தொடர்ந்து ஈடுபட போகிறேன்னு மனசு லைச்சுட்டே இருக்குது, தயவுசெய்து சொல்லுங்க, அப்படி பகவான் எங்கே இருக்கார், அவர் எங்கே தரிசனம் கொடுத்துட்ருக்கார், எப்படி நான் அவர் போய் அணுகிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த பிராமணர் சொல்கிறார், நீலாச்சலத்தில் நீலமாதவராக பகவான் இருக்கார், அவர் தான் நம்ம வந்து வழிபடப்பட வேண்டியவர், அவ்வளோ அழகான ரூபத்தில் அங்கே பகவான் சேவை செஞ்சுட்டுருக்கார், அவருக்கு தான் நம்ம சேவை பண்ணணும், அவரை தான் நீ வழிபடணும்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் அவரை வழி நடத்துகிறார். ஓ அப்படியா, அப்போது நான் அந்த அது கேட்ட உடனே இந்திரதம்ன ராஜாவுக்கு அந்த நீலமாதவர் எப்போ நான் தரிசிக்க போகிறேன், எப்போ அவருக்கு சேவை பண்ண போகிறேங்கிறது இன்னும் அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். அப்போது தன்னுடைய மந்திரிகள் அமைச்சர்லாம் கூட்டிகிட்டு அவர் வந்து நீலமாதவரை சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடுலாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதில் ஒருத்தர் வந்து வித்யாபதினு ஒரு காரியதரிசி, அவருக்கு மந்திரி, இந்த வித்யாபதியை கூப்பிட்டு நீ உடனே நீலாச்சலத்துக்கு போகணும், அங்கே போய் நீலமாதவர் எங்கே இருக்காருங்கிற விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும், நான் உடனே வர தயாராக இருக்கேன், உன்னுடைய வார்த்தைக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதம் ராஜா வித்யாபதியை நீலாச்சலத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ வித்யாபதி வர வரைக்கும் இந்திரதம் ராஜா எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் அவருடைய வருகைக்காக காத்துருப்பார். அந்தளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, பகவானுடைய செயலில் ஈடுபடணும், பகவானை தரிசிக்கணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் இந்திரதம் ராஜா வச்சுருந்துருக்கார். ஸோ வித்யாபதியும் மன்னருடைய கட்டளை ஏற்றுண்டு அவர் நீலாச்சலத்துக்கு வர்றார். நீலாச்சலத்தில் வந்து பல இடங்களில் நீலமாதவரை தேடி வர்றார். அப்போது அந்த நீலாச்சலத்தில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆசிரமம், ஒரு குடிசை, ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறார். அங்கே ரொம்ப அற்புதமான கீர்த்தனங்கள்லாம் பஜனைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி அங்கே வரும்போது அவர் விஸ்வாவசுவை சந்திக்கிறார். விஸ்வாவசுவை சந்தித்த உடனே விஸ்வாவசு புரிஞ்சின்றார். விஸ்வாவசுக்கு என்ன ஒரு அனுபவம் இருந்ததுன்னா, நீலமாதவரை வந்து யாருக்கும் தெரியாமல் அவரே வழிபாடு பண்ணணும், ஒருவேளை நீலமாதவ் யாராவது அவர் என்ன என்ன உணர்ந்தாருன்னா, அவருடைய மனதில் ஒருவேளை யாராவது மன்னர்கள் வந்து நீலமாதவ சந்திச்சுதாருன்னா நீலமாதவ நம்மளை விட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவர் மனதில் இருந்தது. அதனால் யாரையுமே அங்கே அழைச்சின்னு போகாமல் அவர் மட்டுமே போய் நீலமாதவ வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து அவருக்கும் அவருடைய பொண்ணான லலிதா, விஸ்வாவசுடைய பொண்ணு லலிதா, லலிதாவுக்கும் விஸ்வாவசுக்கு மட்டும்தான் தெரியும் நீலமாதவ எங்கே இருக்காங்க, எப்படி பூஜிக்கணும் எல்லாமே. ஈவன் லலிதா கூட தெரியாது எங்கே இருக்காங்கன்னு, பட் இவர் போய் வர்ஷிப் பண்ணுறது, அவர் நீலமாதவ வழிபடுறதை மட்டும் லலிதாவுக்கு தெரியும் தன்னுடைய பொண்ணுக்கு. ஸோ இப்படி வித்யாபதி வந்த உடனே விஸ்வாசமும் அவருக்கு தங்க இடம் கொடுக்குறார். அவர் என்ன நோக்கத்துக்காக வந்ததோ அவர்கிட்ட சொல்லலை, ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு வேட்டையாட வந்ததோ சில காரணங்களை சொல்லி அவங்க தங்குறார். தங்கிட்டு அவர் என்ன முடிவு பண்ணார்னா, வித்யாபதி இந்த இடத்துல தங்கிட்டா நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்கிற இதில் வித்யாபதி வந்து விஸ்வாசு வீட்டில் தங்கிடுறார். இப்படி கொஞ்ச காலம் அங்கேயே தங்கி அவர் நீலமாதவரை தேடுறார். அப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது அந்த விஸ்வாசுடைய பொண்ணான லலிதா வந்து வித்யாபதி திருமணம் செய்துக்கிறார். விஸ்வாசும் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய பொண்ணை வந்து லலிதாவை வித்யாபதிக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அப்படி வித்யாபதியும் லலிதாவும் இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் வித்யாபதி வந்து லலிதாட்ட கேட்குறா, உன்னை அப்பா எங்கே போகிறார், எங்கே வர்றார், தினமும் நேரமாக போயிடுறார், ரொம்ப லேட்டாக தான் வர்றார். ஆனால் அவர் வரும்போது அவருடைய உடலில் அவ்வளவு மனம் நறுமணம் வீசுது, இந்த 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 வனத்திலேயே அவ்வளோ மனம் வரும்போல் இருக்கு, ரொம்ப அற்புதமான சந்தன நறுமணம், அக்ரு சந்தனம், அப்புறம் வாசனை திரவியங்கள்லாம் தடவின ஒரு நறுமணம். அப்படி அவர் வந்து ஒரு 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 மாலை கொண்டு வரார். அந்த மாலையை பார்த்தா இந்த இந்த உலகத்திலே நான் பார்க்காத பூக்களாக இருக்குது, அவர் எங்கே போகிறார், எங்கே வர்றார், என்ன பண்ணுறார் அப்படின்னு வித்யாபதி தன்னுடைய மனைவியான லலிதாட்ட கேட்குறேன். அப்போ லலிதா சொல்கிறா, என்னுடைய அப்பா வந்து நீலமாதவர் தான் பூஜிச்சுட்டு வர்றார், நீலமாதவரை தரிசிக்கிறதுக்காக போகிறார், அவருக்கு பிரசாத போகாலாம் கொடுத்து அவரை வர்ஷி பண்ணிட்டு வருவார் அப்படின்னு சொன்ன உடனே வித்யாபதிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும். ஏன்னா அவர் தேடிட்டு வந்ததே நீலமாதவர் தான். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் நீலமாதவர் தரிசிக்க முடியுமா, ஐயோ என்னுடைய அப்பா என்னை சொன்னேன்னு தெரிஞ்சாலே என்னை கொண்டுடுவார், இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், நான் நீங்கள் என்னுடைய கணவனாக போயிட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இல்லை இல்லை, எப்படியாவது நீ ஏற்பாடு பண்ணேன், நான் நீலமாதவரை தரிசிக்கணுமே, எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணுமே அப்படின்னு வித்யாபதி லலிதாட்ட கேட்குறான். ஸோ அன்றைக்கி நைட்டு விஸ்வாவசு நீலமாதவர் பூஜித்து வந்த உடனே லலிதா சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் அடுத்து போகும்போது வித்யாபதி கூட்டின்னு போகணும் அப்படின்னு. அப்போ விஸ்வாசுக்கு பயங்கரமான கோவம் வருது, நீ எப்படி இதை சொல்லலாம், அவர்கிட்ட யாரை கேட்டு நீ சொன்னேன், நான் நீலமாதவர் பூஜிக்கிறது யார்ட்டையும் ஒன்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு விஸ்வாவசுடைய மகள்கிட்ட கோவப்படுறார். ஆனால் விஸ்வாசுக்கு தன் மகள் மேலே ரொம்ப பிரியம் உண்டு. லலிதா திரும்ப திரும்ப சொல்லவும் விஸ்வாசும் கொஞ்சம் மனம் இருக்கிறார். சரி, நான் வந்து வித்யாபதி கூட்டின்னு போகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன ஒரு நிபந்தனைனா, நான் ஒரு கண்ணை கட்டி தான் கூட்டின்னு போவேன், அதனால் எங்கே போகிறேன் எங்கே வரேன்லாம் அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னதும் லலிதா ரொம்ப சந்தோஷமாக சம்மதிக்கிறார். சரி, அப்படியே ஆகட்டும். அப்போது வித்யாபதி சொல்கிறார் லலிதாட்ட, உங்கள் அப்பா என்னை கண்ணை கட்டி கூட்டின்னு போனார்னா எப்படி எனக்கு தெரியும், நான் எங்கே போய் அவர் தரிசிக்கிறேன்னு. அப்போ லலிதா ஒரு நல்ல யோசனை கொடுக்குறா, நீங்கள் போகும்போது கையில் கடுகு எடுத்துன்னு போய்க்கோங்க, போகிற வழியிலலாம் அந்த மஸ்டர் சீடை வந்து தூவிட்டே போங்க, மழைக்காலத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், வழிபாதைகள்லாம் தெரிஞ்சிடும், மழை பெய்யும் போது அந்த செடி முளைக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவர் கூட்டின்னு போகிறதே பெரிய விஷயம், நீங்கள் கூட போங்கன்னு சொல்லிட்டு லலிதா வித்யாபதிக்கு அந்த இதை சொல்லித்தராங்க. ஸோ அப்படி அடுத்த நாள் விஸ்வாசு வித்யாபதி கண்களை கை துணியால் கட்டிட்டு அவர் கூட்டின்னு போகிறார். அவர் முன்னாடி போகும்போது அவர் பின்னாடி தொடர்ந்து அவர் கை பிடிச்சி வந்துட்டே இருக்கார், அவர் பின் தொடர்ந்து வர்றார். அப்போ வர வழியெல்லாம் ஒரு கையால் மஸ்டர் சீடை போட்டுகிட்டே வர்றார். போட்டுட்டே வந்துட்டு நேராக அந்த நீலாச்சலத்துடைய வானத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே வந்த உடனே அந்த இடத்துல வந்த உடனே விஸ்வாசு என்ன பண்ணுறாருனா, வித்யாபதியோட கண்களை கட்ட அவுத்து விடுறார். பார்த்தா அவ்வளோ அற்புதமான விக்கிரகம், நீலமாதவர் வந்து சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அங்கே தோன்றி நீலமாதவராக சேவை சாச்சிருந்துருக்கார். அவ்வளோ அழகான கண்கள், அதை பார்த்தோன்னே வித்யாபதி அப்படியே பிரமிச்சு போடுறார், அப்படியே அவர் அழகில் மயங்கி போடுறார். அப்போது விஸ்வாசு என்ன சொல்கிறார் வித்யாபதிகிட்ட, நீங்கள் இங்கே இருங்க, நான் இப்போ போய் கொஞ்சம் நீலமாதவருக்கு நைவேத்தியத்துக்காக கொஞ்சம் பழங்கள்லாம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவரை இருக்க வச்சுட்டு போகிறார். அப்படி அங்கே காத்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்கந்த புராணத்தில் நடந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கும். வித்யாபதி உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரத்துலேருந்து ஒரு பறவை எதாச்சும் அது விழுந்தோ இல்லை சம்ம பறந்து போகும்போது அந்த ஜலத்தில் தொட்டுந்து போகும்போது அந்த பறவையும் அந்த காகமோ சம்திங் ஏதோ ஒரு பறவை அதுவும் நான்கு கரங்களோட ரூபமாக மாறி வைகுண்டத்துக்கு போகும். இப்போ பார்த்தோன்னே வித்யாபதி பிரமிச்சு போயிடுவார், என்னடா அது, சாதாரண ஒரு பறவையை இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை பட்ட உடனே ஒரு நான்கு கரங்களோட ரூபமாக எடுத்துட்டுதுன்னா அப்போ எவ்வளோ பாக்கியம் செய்திருக்கணும், இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு, நான் வந்து இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபடணும்னா உடனே அந்த ரோகிணி குளத்தில் போய் குதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த குளத்தில் குதிக்கப்படுவார். அப்படி குதிக்க போகும்போது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், ஏ வித்யாபதி என்ன நீ மறந்துட்டியா, உன்னுடைய வருகைக்காக இந்திரதமன்னர் காத்துட்டு இருக்கார், மன்னர் உனக்காக நீ வருவேங்கிறதுக்காக சாப்பிடாம தூங்காம அவர் ஏங்கிட்டு இருக்கார், நீ இந்த மாதிரி செய்யலாமா, உனக்கு கொடுத்த கட்டளை நீ நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு அசிதிட்டி சப்தம் கேட்கும். ஆ, நான் மறந்துட்டேனே, மன்னர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரோகிணி குளத்தில் குளிக்க போ குதிக்க போனவர் திரும்ப வந்துடுவார். அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி என்ன ஆகும்னா, விஸ்வாவசுடைய பக்தி நீலமாதவ அவ்வளவு கவர்ந்தது. விஸ்வாவசு என்ன கொண்டு வந்து நைவேத்தியம் செய்தாலும் நீலமாதவ சாப்பிடுவார். பழங்கள், கிழங்குகள், அந்த காட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீலமாதவர் ஏற்றுடுவார். அவர் அவர் கொடுக்கக்கூடிய மலர்கள், மலர்களை தொடர்ந்து கொடுக்கிற மாலைகள் எல்லாமே நீலமாதவர் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துருவார். இப்படி பகலில் பூரா விஸ்வாவசு பூஜிப்பார், இரவுல வந்து தேவர்கள் நீலமாதவர் பூஜிப்பாங்க. அப்போ தேவலோகத்துலேருந்து விதவிதமான மலர்களை எடுத்துன்னு வந்து அவங்க வந்து நீலமாதவருக்கு மாலையாக தொடுத்து போட்டு நீலமாதவரை வந்து மகிழ்விப்பாங்க. ஸோ இப்படி அன்னைக்கு விஸ்வாவசு நீலமாதவருக்கு பிரசாத போகா படைக்கும்போது அது நீலமாதவர் ஏற்றுக்க மாட்டார். அப்போ விஸ்வாவசு எவ்வளோ பிரார்த்தனை செய்வார், நல்லா ஆரம்பிச்சிருவார், நீலமாதவ் இவ்வளோ காலமாக நான் செய்த பிரசாதத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுட்டீங்க போகலாம், இன்றைக்கே ஏற்றுட்டுற மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவார். அப்போ நீலமாதவ் சொல்வார், விஸ்வாவசு இவ்வளோ நாளும் நீ செய்த நைவேத்தியம்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தது, நான் சாப்பிட்டுருந்தேன், இனி எனக்கு ராஜபோகமான நைவேத்தியங்கள் தேவை இருக்கு, மேன் நான் விரும்புகிறேன், அதனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இங்கிருந்து போகிறேன் அப்படின்னு நீலமாதவ் சொன்னோடனே விஸ்வாவசுக்கு கதறி அழ ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்து அவர் பயங்கரமான கோபம் வந்துடும், இந்த வித்யாபதினால்தான் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுவார், கோபப்படுறார். அப்புறம் ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வித்யாபதி திரும்பவும் விஸ்வாவசு வித்யாபதி திரும்பவும் கண்ணை கட்டி அவர் வீட்டுக்கு கூட்டின்னு வர்றார். கூட்டின்னு வந்த உடனே அவர் அங்கேருந்து இப்போ அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து நீலமாதவ் எங்கே இருக்காருன்னு அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து அங்கே அந்த விஸ்வாவசுவோட அந்த மாலை கார்லண்ட் இருந்தது இல்லையோ, அந்த தேவர்கள்லாம் போட்ட மாலை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் திரும்ப அவந்தி நாட்டுக்கு வரார். அவந்தி நாட்டில் வந்து இந்திரதம்னர் ராஜாவை சந்திக்கிறதுக்காக வரார். இந்திரதம்னரும் வித்யாபதியோட உதவிக்காக காத்துட்டுருந்தார். இப்போ வித்யாபதி வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இந்திரதம்னப்போ அவர் கட்டி தெளிவிக்கிறார். சொல்கிறார், நான் நீலமாதவர்களை தெரிஞ்சு போயிடுத்து நீலமாதவர்களோட நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கார்லண்டை வந்து இந்திரதம்ம ராஜா கொடுக்குறார். இந்திரதம்ம ராஜா ரொம்ப அன்போடு அந்த கார்லண்டை தழுவி அதை நுகர்ந்து பார்க்குறார். அவ்வளோ அற்புதமான நறுமணம், அந்த 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 அவந்தி தேசம் முழுவதுமே மணக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அற்புதமான மலர்கள், விதவிதமான மலர்கள், தேவலோகத்தில் உள்ள மலர்கள். அதை அதை பார்த்த உடனே இந்திரதம்ம ராஜா ரொம்ப ஆனந்தம் அடைகிறார். இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து முழுமை அடையதான விரும்புகிறேன், உணர்றேன்னு சொல்லிட்டு உடனே எல்லோரும் புறப்படணும், எனக்கு இந்த நாடு வேண்டாம், இந்த ஊர், இந்த பேர், புகழ் சொத்து எதுவுமே வேண்டாம், நான் எனக்கு என்னுடைய நீலமாதவர் தான் வேணும், நீலமாதவரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இந்திரதம்ம ராஜா யாரெல்லாம் என் கூட வரணும் விரும்புறீங்களோ எல்லாரும் வாங்க, விருப்பப்படுறவங்களாம் வரலாம், நம்ம எல்லாரும் போய் நீலமாதவருக்கு சேவை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதம்ம ராஜா தன்னுடைய தேரை ரதத்தை கூட்டிடுறார். நிறைய யாதிரை யானைகள், குதிரைகள், நிறைய வீரர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூதரர்கள் எல்லாருமே பின்தொடர்றாங்க. இப்படி ஒட்டுமொத்த இந்திரதம்ம ராஜாவுடைய இருந்த எல்லா மக்களும் அவர் சொல்லிடுறார் தன்னுடைய பிரஜைகள்கிட்ட, நீங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு மன்னர் வந்து விஷ்ணு மேலே பக்தி உள்ளவர்கிறத பிரஜைகளும் உணர்ந்திருந்தாங்க, அவங்களும் பகவான் மேலே பக்தி பண்ணாங்க. அப்போ தன்னுடைய வீடு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எல்லாருமே இந்திரதம்ம ராஜா பின்னாடி வந்தாங்க. அப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அவங்களுடைய யாத்திரையை தொடங்குறாங்க இந்திரதம்ம ராஜா கூட. அப்போ எதாச்சும் அந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கே வரார். நாரத முனிவர் வந்த உடனே இந்திரதம்ம ராஜா ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் தன்னுடைய அரியாசனத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட கேள்விகள் கேட்குறார். நாரதமுனிட்ட, ஒரு நாரதமுனி, நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும், தயவுசெய்து என்னை வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்ன அப்படின்லாம் ரொம்ப பணிவோட இந்திரதம்ன ராஜா நாரதமுனிவிட்ட கேள்வி கேட்குறார். இப்போ நாரதமுனி சொல்கிறார், இந்திரதம்னா பக்தி தூண்டு தான் மிக உன்னதமானது, பக்தி தூண்டு செய்தால் தான் நம்ம வந்து பகவானை உள்ளபடி தெரிஞ்சிக்க முடியும், பகவானை உலகத்தில் நுழைய முடியும், பகவானை அடைய முடியும். அந்த பக்தி தூண்டு கூட மூணு குணத்தில் இருக்குது, ஏதாவது பிரதிபகாரம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய பக்தி, பிரதிபாரம் எதிர்பார்க்கிறது, ஆர்வம் இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக செய்யக்கூடிய பக்தி தமகுண பக்தி தொண்டாக கருதப்படுது. அப்புறம் வீண் கர்வத்தினாலையும் அகங்காரத்தினாலும் செய்யக்கூடிய பக்தி ரஜகோணத்தில் செய்யப்படுறதா கருதப்படுது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுத்த தூய்மையான மனதோட எந்த காரணங்களும் கர்மத்தோடைய யோகத்தோடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் எளிமையாக வெறுமனே பகவானை திருப்திப்படுத்துக்காக செய்யக்கூடிய பக்தி சுத்த பக்தியாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பக்தி தொண்டுடைய தாத்பரியத்தையும் அவருடைய ரகசியங்களையும் அவருடைய முக்கியத்துவத்தையும் நாரத முனிவர் இந்திரதம்ம ராஜா சொல்கிறார். இந்திரதம்ம ராஜா ரொம்ப அன்போடு கேட்டுன்றார். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் இந்த மாதிரி நீலமாதவர் தரிசிக்க போகிறோன்றதும் நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ வாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் இந்திரதம்ம ராஜா கூட அவந்தி தேசத்துலேருந்து புறப்பட்டு யாத்திரை வராங்க. இப்படி எல்லாருமே யாத்திரா வந்து புவனேஸ்வர் புவனேஸ்வரத்தில் வராங்க. புவனேஸ்வரத்தில் வந்த உடனே அந்த ஒரிசா அதாவது அப்போ உத்கல் தேசம்னு சொல்லுவாங்க, அந்த உத்கல தேசத்து மன்னர் வந்து ரொம்ப அன்போடு இந்திரதன வரவேற்கிறார். அவருடைய படைகள் அவருடைய பிரஜைகள் எல்லாம் உத்கல தேச ராஜா அவங்கள வரவேற்கிறார். அப்போது இந்திரதன ராஜா கேட்குறார் உத்கல தேச மன்னர்கிட்ட, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்கள் ஆட்சியில் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அவர் அழறார். அவர் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் அருவி மாதிரி விழுது. கேட்குறார், ஏன் ஏன் நீ அழறிங்க, என்னாச்சுன்னு போது அவர் சொல்கிறார், என்னென்னு என்ன பிரயோஜனம், நீலமாதவர் மறைஞ்சிட்டார், நீலமாதவர் எங்களை விட்டு போயிட்டார்னு சொன்னோடனே அப்படியே இந்திரதமுனன் வந்து பிரமிச்சு பதட்டம் அடைஞ்சிடுவார். சில சமயம் அவர் அப்படியே மயங்கி விழுந்துடுறார். ஏன்னா எதுக்காக அவர் தன்னுடைய எல்லாத்தையுமே திறந்து வர்றார், தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய நாடு, தன்னுடைய சொத்து, தன்னுடைய அவருக்கு எதெல்லாம், அவர் ஒரு மன்னருக்கு எல்லாம் வந்து அணிகலன்களாக இருக்குமோ, எதெல்லாம் அவருக்கு வந்து தேவையாக இருக்குமோ அது எல்லாமே திறந்து நீலமாதவர் தான் தன்னுடைய லட்சியம்னு சொல்லி வர்றார். அப்படி வரக்கூடிய அப்படிதான் நீலமாதவர் தான் வேணும்னு சொல்லிட்டு வரக்கூடியவருக்கு நீலமாதவர் அவர் விட்டு அவர் கிடைக்காம போயிடுறார். அப்போ இந்திரதமன ராஜா நினைச்சுக்கிறார், என்னுடைய துரதிருஷ்டத்தை பாருங்க, அவர் அங்க அந்த சமயத்தில் அந்த சபையில் எல்லார் முன்னாடியும் அங்க வந்து உத்கல தேச மன்னர் இருக்கார், நாரத முனிவர் இருக்கார், அவர் பிரஜைகள்லாம் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி இந்திரதமன ராஜா ரொம்ப வருத்தி புலம்புறார், அடறார், என்னுடைய துரதிருஷ்டம் என்னது, என்னுடைய துரதிருஷ்டத்தை பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூடி பாக்கியமே இல்லை, நான் ரொம்ப துர்பாக்கியசாலி, நான் வந்து பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய அருகதை இல்லாமல் போயிடுது, நான் இனி உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், அப்ப என்ன இந்த உடலை மாற்றிக்கிறதோட எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரதமுனர் மனசு உடஞ்சிடுறார், கதறி அழறார். அப்போ நாரத முனிவர், எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி நடக்குது, ஏன்னா பகவானுக்கு தெரியும் இந்திரதமுனர் தன்னை பார்க்கலைன்னா அவனால் உயிர் வாழ முடியாது, அந்த உடலை மாற்றிடுவாங்கிறத பகவான் புரிஞ்சின்றார். ஏன்னா பகவான் எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார், பக்தருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார், இந்திரதமன ராஜாவோட இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். அப்போ பகவான் ஸ்ரீ நீலமாதவர் அவர் தன்னுடைய நிலையை முடிச்சு போறதா முடிவு பண்ணிட்டார். ஆனா இந்த சம்பவம் இந்திரதமன ராஜாவுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும், அவர் வந்து நீலமாதவுடைய பிரிவு தாங்க முடியாம அவர் பார்க்க முடியாம இந்த உடலை மாய்ச்சிடுவாங்கிறத பகவான் உணர்ந்தார். அதனாலதான் சரி சமயத்துல நாரத முனிவர் அங்க அனுப்பிச்சு வச்சார். ஸோ அப்ப நாரத முனிவர் இந்திரதமன ராஜா சமாதானப்படுத்துறார். இந்திரதம்னா இப்ப நீ வருத்தப்படாத, எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்குது, பகவானுடைய விருப்பம் இல்லாம பகவானுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது, செய்து கூட பகவானுடைய விருப்பம் எடுத்துக்கோ, பக்தி தொண்டு செய்யும்போது அந்த பக்தி தொண்டு செய்யறப்ப நமக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படலாம், நிறைய தடங்கல்கள் வரலாம், அதனால நம்ம ஒருபோதும் தளர்ச்சி அடையக்கூடாது, ஒருபோதும் நம்ம வந்து அதனால பாதிப்படையக்கூடாது, நம்ம தொடர்ந்து நம்ம பக்தி தொண்டில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால நீலமாதவர் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டான்னு வருத்தப்பட வேண்டாம். ஆக்சுவலி பக்தி சித்தாந்தாக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, பகவானை நான் பார்க்கணுங்கிறத விட என்னுடைய சேவையில் பகவான் திருப்தி அடைஞ்சு அவர் தர்சனம் கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்ததுன்னு பக்தி சித்தாந்தாக்கு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாரதம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நீலமாதவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறத விட நம்முடைய சேவையில் நீலமாதவர் திருப்தி அடைஞ்சு நமக்கு தர்சனம் கொடுக்கணும், அதனால் நீ வந்து அவரை பார்க்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படாத, மனம் தளராத, உன்னுடைய பக்தியோட தொடர்ந்து செய்திருந்தேரு, கட்டாயம் பகவான் வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பார், அவருடைய லீலைகளை யார் தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் இந்திரதமன ராஜாவை சமாதானப்படுத்துறார். இந்திரதமன சமாதானப்படுத்திட்டு நாரத முனிவர் சொல்றார், இப்ப நம்ம புவனேஸ்வரத்துல இருக்கோம், இங்க வந்து நீ சிவபெருமானை குறித்து தவம் செய்யணும், சிவபெருமானை குறித்து வழிபாடு பண்ணு. சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்லேயும் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அப்போ சிவமாவுடைய கருணை இருந்ததுன்னா கட்டாயம் நமக்கு வந்து பகவானுடைய கருணை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்திரதம்ன ராஜா வந்து நாரத முனிவர் சிவபெருமானை பூஜிக்க சொல்லி வலியுறுத்துறார். அப்போது இந்திரதம்ன ராஜாவும் ரொம்ப பக்தியோட சிவபெருமானை குறித்து வழிபாடு செய்கிறார் புவனேஸ்வரத்தில். அப்போது புவனேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரராக, அதாவது பகவான் சிவபெருமான் அவருடைய சேவையில் திருப்தி அடைஞ்சு அவருக்கு தரிசனம் கொடுத்தார், இந்திரதம் ராஜாவுக்கு தரிசனம் கொடுத்தார். சிவபெருமான் தரிசனம் கொடுத்த உடனே அவருடைய தாமரை பாதங்களை விழுந்து பிரார்த்தனை செய்கிறார் இந்திரதம் ராஜா. அப்போது சிவபெருமான் சொல்கிறார், இந்திரதம்னா கொஞ்சம் ஒன்றும் வருத்தப்படாத, எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்குது, உனக்கு அப்படி பகவானை தரிசிக்கணும்னா அதுக்கு ஒரே வயதாக இருக்குது, இங்கேருந்து இந்த நீலாச்சலத்தில் கொஞ்சம் தூரத்தில் போயின்னா ஒரு 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 இடம், அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்கும், அங்கே நரசிங்கரோட விக்கிரகம் இருக்குது, நரசிங்கத்தை பகவான் நரசிங்கத்தை இருக்கார், பகவான் நரசிங்கரை நீ வழிபாடு பண்ணி தவம் செய்தீன்னா கட்டாயம் பகவான் உன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வார்னு சொல்லிட்டு புவனேஸ்வரர் சிவபெருமான் வந்து இந்திரதமன ராஜாவுக்கு வழி நடத்துறார். அப்போ இந்திரதமனும் அவருடைய அறிவுரைப்படி அங்கே நரசிம்மரை பிரேட்சை செய்து அங்கே அவரை வழிபாடு செய்கிறார். அப்போ நாரத முனிவர் அவருக்கு 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்ய சொல்லி வலியுறுத்துறார். நீ வந்து இங்கே வந்து 1000 அஸ்வமேத யாகம் செய், இந்த அஸ்வமேத யாகம் செய்து நரசிம்மரை திருப்திப்படுத்தி கட்டாயம் வந்து பகவான் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்வார் அப்படின்னு நாரத முனிவர் சொல்கிறார். இப்படி நாரத முனியுடைய வழிகாட்டுதலால் அவர் பகவான் நரசிங்கரை வழிபாடு பண்ணி 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்து ரொம்ப திருப்தி அடைகிறார். அப்போ அவருடைய சேவையில் திருப்தி அடைந்து ஒரு நாள் பகவான் திரும்பவும் அதே 4 கனவுடைய நீலமாதவருடைய கனவுல தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு இந்த பூரி இந்த கடலில் வந்து ஒரு மரம் நகர்ந்து வரும், அதை எடுத்து நீ விக்கிரகம் செய், அதில் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிடுறார். அப்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த வைகுண்ட லோகத்திலேருந்து ஸ்ரீராப்திநாதன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கேசத்துலேருந்து ஒரு முடியை எடுத்து பூரி கடலில் போடுறார். அது அப்படியே ஒரு பிரம்மாண்டமான மரமாக மிதந்து வருது. இப்போ இந்திரதம்னாத காலையில் தன்னுடைய சகோதரர் அந்த கடலுக்கு போகும்போது அப்படி பிரம்மாண்டமான மரம் மிதந்து வர்றதை பார்க்குறார். இப்படி அப்போ தன்னுடைய சேவர்களை அனுப்பிச்சு அந்த மரத்தை எப்படியோ கரைக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அப்போ அதில் வந்து சங்கு, சக்கரம், கதை, பத்மம் எல்லா விதமான சின்னங்களும் பகவானுடைய சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருந்து அதை பார்த்துன்னு நீலமாதவர் ரொம்ப இந்திரந்தராஜா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அதை பார்த்தோன்னே இந்திரந்தராஜா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அப்போது இப்போ வந்து இந்த இது வந்துடுச்சு, இந்த மரம் வந்துடுச்சு, இப்போ யார் இதை வந்து பகவானுடைய விக்கிரகத்தை செய்கிறது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வயதான பிராமணர், ரொம்ப வயசான ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். இந்திரந்தராஜா சொல்கிறார், உங்களுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு, நீங்கள் எப்படி இது விக்கிரகம் செய்ய முடியும்? இல்லை இல்லை, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் நிறைய விக்கிரகங்கள் பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் திரும்ப திரும்ப அவர் கேட்கவும் இந்திரந்தராஜா சொல்கிறார், சரி அப்படின்னா நான் தரேன் உங்களுக்கு, நீங்கள் செய்யலாம். அப்போ அவர் சொல்கிறார், ஆனால் ஒரு நிபந்தனை, நான் விக்கிரகம் பண்ணுவேன், ஆனால் என்னை யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, 21 நாள் எனக்கு சமயம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு நல்ல கிருஷ்ண பகவானுடைய விக்கிரகங்களை ரொம்ப அழகாக நான் பண்ணித்தரேன், ஆனால் இடையில யாராவது வந்து என்னை தொந்தரவு பண்ணி நான் விட்டுட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்திரதம்மராஜா அதுக்கு ஒத்துன்றார். ஒத்துட்டு அவர் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கர்டன்லாம் போட்டு அவர் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக மறைச்சு அவர் விக்கிரக சிற்ப வேலையை ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புராணங்களில் பகவான் விஸ்வகர்மாவே அனுப்பிச்சு வைக்கிறார். விஸ்வகர்மா ரூபத்தில் வந்து அந்த விஸ்வகர்மா தன்னை வந்து ஒரு பிராமணனாக மறைச்சிட்டு ஒரு வயோதிகமான ஒரு நபராக மறைச்சிட்டு வந்து அந்த சிற்பத்தை செய்கிறார். அப்படி செய்துருக்கார். தினமும் அந்த ஒளி செதுக்கூடிய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. இந்திரதம்மராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு நாளுக்கு நாள் அவருடைய ஆர்வம் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்போ நான் வந்துடைய பகவான் தரிசிக்க போகிறேன், எப்போ அவருக்கு நான் சேவை பண்ண போகிறேன், எப்போ அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், எப்போ அவருக்கு நான் உணவு போகா வந்து நிவேதிக்க போகிறேன், எப்போ வந்து அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்க போகுதுங்கிறத நாளுக்கு நாள் அவர் அதிகரிச்சுட்டே இருந்தது. இப்படி 10 நாளுக்கு மேலே டைம் ஆக என்ன ஆச்சுன்னா, அந்த உளியோட சத்தம் கேட்கவே இல்லை. ஓ, மன்னருக்கு சந்தேகம், என்னடா அது உளியோட சத்தம் கேட்கவே இல்லையே. அப்போ அவருடைய மனைவி குண்டிச்சாவுக்கு வந்து அவளுக்கு பொறுக்க முடியாது. எப்பவுமே வந்து ஆண் கூட பெண்களுக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். குண்டிச்சா வந்து சொன்னால், இந்திரதம்னன்ட்ட, என்னது உளி சத்தம் கேட்கவே இல்லையே, ஒருவேளை அந்த 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 சிற்பி இறந்துருப்பாரோ, ஏன்னா அவர் வயதானவர், சாப்பிடல ஒன்றும் இல்லை, அங்கேருந்து பண்ணிகிட்டே இருக்காரு, ஒருவேளை அவர் என்ன இருப்பார் தெரியலையே, நீங்கள் போய் பாருங்களேன் அப்படின்னு இந்திரதம்ட்ட சொல்கிறார். இப்போ இந்திரதம் சொல்கிறார், ஐயோ இல்லை இல்லை, நம்ம போகக்கூடாது, அவர் போனால் ஒருவேளை கோபம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் குற்றம் ஆகிடும், அதனால் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு யாரும் வரக்கூடாதுன்னு, நம்ம போக வேண்டாம். இந்திரந்த ராஜா போக வேண்டாம் போகணும்னு சொல்லிட்டு மனைவினால பொறுத்துக்க முடியாது. இல்லை இல்லை, நீங்கள் போங்க, ஒருவேளை செத்து போயிருந்தாலும் செத்து போயிருப்பார், போங்க போங்கன்னு சொன்னோடனே அவருடைய வற்புறுத்தலால் இந்திரதம் ராஜா அந்த 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 தேரையை வலிக்கு உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்தோடனே அந்த சிற்பி அதை விட்டுட்டு போயிடுவார். பார்த்தா எல்லாம் பாதியிலே இருக்கும், பாதி கை பாதி கால் இல்லாமல் பூர்த்தி அடையாத ஒரு விக்கிரகமாக இருக்கும். இதை பார்த்த உடனே இந்திரதம் ராஜா அப்படியே மூர்ச்சடைந்து விழுந்துருவார். திரும்பவும் தன்னுடைய நினைவுக்கு வந்தோடனே திரும்ப இந்திரதம் ராஜா கதறி அழுவார், புலம்புவார். என்ன பிரயோஜனம் எனக்கு, நான் எவ்வளோ துர்பாக்கியசாலி, ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்து என்னால் நீளமாக தரிசிக்க முடியல, கொஞ்ச நேரமாக பொறுமையாக இருந்துக்கலாம், அவர் சொல்லியும் நான் கேட்காம உள்ள வந்து விக்கிரகங்கள்லாம் பூர்த்தி அடையாத நிலைமையில் இருக்காங்களே, என்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும், இனி நான் உயிர் வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு அவர் தன் இந்த உடலை மாச்சிக்க தவிர ஒரு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அப்போ திரும்பவும் நாரத முனி வந்து அவர் சமாதானப்படுத்துறார். எந்திரம்னா, நம்ம எக்காரத்தை கொண்டும் பக்தி தொண்டு செய்யும்போது ஏற்படக்கூடிய துன்பங்களால் நம்ம பாதிப்படையக்கூடாது, ஒருபோது நம்ம பக்தி தொண்டு செய்யும்போது மனம் தளரக்கூடாது, நம்முடைய முயற்சியை விட்டு பின்வாங்கக்கூடாது, தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும், எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி தான் இருக்கும், அதனால் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அன்றைக்கு அன்றைக்கு இரவு அவருடைய கனவில் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு வந்து சொல்றார், எந்திரதம்னா நான் எந்த ரூபத்தை தான் காட்சி கொடுக்கணும்னு விரும்புறேன், என்னை இப்படியே நீ வந்து பிரேஷ்டி பண்ணிரு. இதுல மூணு விக்கிரகம் இருக்காங்க இல்லையா, ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா. நான், என்னுடைய சகோதரர் பலராமர், சுபத்ரா, மூணு பேர் இருக்கும். இந்த ரூபம் வந்து பூர்த்தி அடையாத ரூபம் இல்ல, இந்த ரூபம் தான் மகா பிரகாச வைபவா, மகா பிரகாச வைபவான்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இந்த ரூபம் தான் எல்லா விதமான விக்கிரகங்களையும் ரொம்ப உன்னதமானது. இந்த இந்த நான் இந்த ரூபத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னை நான் வந்து எவ்வளவு ஆனந்தமா இருக்கேன், எவ்வளவு ஆனந்தத்தினுடைய உன்னதமான நிலையில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி இருப்பேன், அதனால நான் இப்படிதான் இந்த கலியுகத்துல தரிசனம் கொடுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நீலமாதவருக்கு, இந்திரதமன ராஜாவுக்கு கிருஷ்ணா தன்னை எப்படியே பிரயஷ்டி பண்ண சொல்லி சொல்றார். அப்போ இந்த நடந்த சம்பவங்களை வந்து இந்திரதமன ராஜா நாரதமணிட்டு சொல்றார். அப்ப நாரதமணியும் சொல்றார், இதுதான் பகவானை விருப்பம், இதுதான் அவருடைய லீலை அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா இருந்த ஒரு லீலையும் வந்து நாரத முனிவர் இந்திரதம ராஜன் சொல்றார். ஒரு சமயம் துவாரகால வந்து கிருஷ்ணருடைய ராணிகள்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாங்க, ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, பத்ரா, லக்ஷ்மணா, நாகநஜித், காளிந்தி, அப்புறம் மற்ற மனைவிகள், இவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது கிருஷ்ணர் எப்பவுமே ராதே ராதே ராதே, ஓ கோபி, ஓ யசோதா, ஓ நந்த மகாராஜ் அப்படின்னு விருந்தாவனத்தில் உள்ள கோபிகளுடைய திருநாமத்தையும் உச்சரிச்சுட்டு இருக்கார். இவங்களுக்கெல்லாம் என்னடா அது, இப்போ விருந்த எப்பவுமே கிருஷ்ணர் வந்து நம்ம இவ்வளோ சேவை பண்ணுறோம், நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் எப்பப்பா ராதே ராதே, ஓ லலிதா, ஓ விசாகா, ஓ கோபி, ஓ யசோதா, நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க, எப்போனா அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். அப்போ ஒரு நாள் ருக்மணியும் சத்யபாமா பேசிட்டு இருக்காங்க. சத்யபாமா சொல்கிறா, எப்பவுமே கிருஷ்ணர் தூக்கத்தில் வந்து ராதே ராதேன்னு புலம்பின்றே இருக்காரு, என்னை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ருக்மணி சொல்கிறாங்க, தூக்கத்திலையே பகல்லையே அவர் அப்படி தான் இருக்கார், எப்போவுமே அவர் ராதே ராதே கோபின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் நம்மளையெல்லாம் நினைக்கிறாரோ இல்லையோ, கிருஷ்ணர் எப்பவுமே விருந்தாவனத்தில் உள்ள கோபியிலேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் விருந்தாவனத்தில் இருக்கு, அப்படி அந்த கோபிகள் என்னதான் பண்ணிட்டாங்க விருந்தாவனத்தில், அப்படி என்னதான் அவங்க அன்பு பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது யார்கிட்ட தான் போய் கேட்கறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த துவாரகாலையும் விருந்தாவனிலே தெரிஞ்சின்றது ஒரே ஒரு ஆள் தான், ரோகிணி மாதா. ஸோ ரோகிணி மாதா துவாரகால இருந்தாங்க. அப்போ எல்லா ராணிகளும், 16108 ராணிகளும் ரோகிணி மாதா சுத்தின்றாங்க. ஒரு நாள் ரோகிணி மாதா, இன்னைக்கு எங்களை இங்கே சொல்லி ஆகணும், இன்னைக்கு கிருஷ்ணர் ஏன் எப்பவுமே கோபிகளை பற்றி பேசிட்டு இருக்காரு, எப்பவுமே அவங்கள பற்றியே சொல்லிட்டு இருக்காரு, தூக்கத்திலையும் சரி, சாப்பிடும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது எப்பவுமே அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி மாதா சொல்கிறாங்க, அஜிஜோ, கிருஷ்ணருடைய லீலை, கிருஷ்ணருடைய விருந்தாவன லீலையை நான் சொல்லணுமா, அதை நான் சொல்லவே மாட்டேன், அதை கிருஷ்ணர் பலராமன் கேட்டாங்க அவ்வளோதான், அவங்க இல்லாதப்ப தான் நான் சொல்லுவேன் அப்படின்றவாங்க, எப்போ அவங்க இல்லையோ அப்போ நீங்கள் வந்து கேளுங்க நான் சொல்கிறேன், இப்போ நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டுவாங்க. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் பலராமன் எங்கே வெளியே போடுவாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க, அன்னைக்கு தான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு எல்லா ராணிகளும் ரோகிணி மாதா சுற்றிடுவாங்க. ரோகிணி மாதர் கேட்பாங்க, இன்னைக்கு நீங்கள் எப்படி சொல்லணும், இங்கே கிருஷ்ணர் பலராமன் இல்லை, நீங்கள் அப்படி விருந்தாவனத்தில் என்னதான் லீலை நடந்தது, கிருஷ்ணர் பலராமருக்கு என்னதாங்க அப்படி பண்ணாங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு எல்லா ராணியும் கேட்கும்போது, சரி நான் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் பலராமன் வந்துட்டு என்ன பண்ணுறது, அவங்க அதை கேட்க கேட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் போச்சு, அதனால அவங்க கேட்கவே கூடாது, என்ன செய்யறது, அப்போ யார் காவல் நிற்கிறது, யாரோ போய் வெளியில் டோர் முன்னாடி கதவு முன்னாடி காவல் நில்லுங்க, கிருஷ்ணர் பலராமன் தான் எனக்கு சொல்லுங்க, நான் கதையை நிப்பாட்டிடுவேன், யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுபத்ரா மாதிரி அங்கே இருப்பாங்க. சுபத்ரா சொல்ல, நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு கை தூக்கிடுவாங்க. சரி சுபத்ரா, நீ இப்போ கதவுகிட்டே நினைக்கோ, கவனமாக பார்த்துட்டாரு, கிருஷ்ண பலராம் வந்தால் என்கிட்ட சொல்லிடணும், நான் கதையை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுபத்ராவும் போயிட்டு கதவு முன்னாடி, இந்த முன்னாடி நிலவு முன்னாடி போய் ரெண்டு பக்கம் இப்படி ரெண்டு கையை வச்சுட்டு அப்படி கார்டு மாதிரி நின்றுக்குவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ண பலராம் வந்தால் நான் ஒன்று சொல்லிடுவேன், நிறுத்திடுங்க அப்படின்னு இப்படி நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி மாதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கிருஷ்ணருடைய அழகு, அவருடைய பால்ய லீலை, கிருஷ்ணருக்கும் யசோதாவுக்கும் நடந்த லீலை, கிருஷ்ணருக்கும் நந்த மகாராஜாவுக்கும் நடந்த லீலை, கிருஷ்ணருக்கும் கோபி கிருஷ்ணருடைய அந்த விருந்தாவன லீலையெல்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமாக ரோகிணி மாதா ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க. அப்போது எல்லா ராணிகளும் அப்படியே பிரமிச்சு போய் கேட்டுருக்காங்க. சில ராணி அப்படியே வாயை திறந்து கேட்டுருக்காங்க, சில ராணி அவங்க எங்கே இருக்குன்னே மறந்து போயிட்டாங்க, சொல்லும்போது ரோகிணியும் அவங்க எங்கே இருக்குன்னு மறந்து போயிட்டாங்க. எல்லாருமே அந்த கிருஷ்ணருடைய விருந்தாவன லீலையில் அப்படியே மெய் மறந்து போய் தங்களே மறந்து போயிட்டாங்க. இதில் என்ன ஆகிடும், அந்த கதவுல போய் காடா நின்றுனாங்களே சுபத்ரா பாதையாது, அவங்களும் கிருஷ்ணோட லீலையை கேட்டு அவங்களும் தன்னை மறந்தே போடுவாங்க. அதுல என்ன ஆயிடும்னா, சுபத்ரா கிருஷ்ணோட லீலைகளை கேட்க கேட்க அவருடைய விருந்தாவன லீலைகள் அவருடைய பால்ய லீலைகளை கேட்க கேட்க சுபத்ரா அப்படியே அவருடைய கண் முகமெல்லாம் மாறி கண்கள்லாம் பெருசாகி அவங்க கை கால்லாம் உள்ள போய் அப்படியே ஒரு என்ன சொன்னால் ஒரு உன்னதமான பாவத்தில் போய் அவங்க அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. அந்த சமயத்தில் கிறிஸ்தர் பலராமன் வந்துடுவாங்க. கிறிஸ்தர் வந்து ஒரு பக்கம் நின்றுக்குவார், பலராமன் ஒரு பக்கம் நின்றுவார். அவங்க கேட்குறாங்க, ரோகிணி மாதா கிறிஸ்தருடைய பிருந்தாவன லீலைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கேட்க கேட்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்கும்போது கிருஷ்ணராலே தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. அவ்வளோ ஆனந்தத்தில் கிருஷ்ணர் அப்படியே பூரிச்சு போடுறார். அப்படி பூரி படிந்து கண்கள்லாம் பெருசாகி கைகள்லாம் சுருங்கி போய் அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான பரவசமான ஒரு பாவத்தில் கிருஷ்ணர் அப்படியே லயிச்சு போடுறார். அப்படியே ஒரு ஆனந்தத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் சுபத்ராவும் அப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் நாரத முனிவர் வந்துடுவார். நாரத முனிவர் வந்தோடனே, ஆ என்னது இப்படி ஒரு தர்சனமா, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே, கிருஷ்ணா கிருஷ்ணா பலராமா பலராமா நாராயணா நாராயணான்னு சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு பலராம புரிஞ்சுடி யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு டக்குன்னு அவங்க வந்து தன்னுடைய ரூபத்தில் வந்துடுவாங்க. அந்த கிருஷ்ண பலராம ரூபத்துக்கு வந்துடுவாங்க, சுபத்ராவும் நார்மல் நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ நாரதர் சொல்லுவார், இல்லை இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணர் என்னங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நாரத முனிவர் சொல்லுவார், இல்லை இல்லை நான் பார்த்துட்டேன், இதுக்கு முன்னாடி நான் நரசிம்மருடைய ரூபம் பார்த்துருக்கேன், வாமனரோட ரூபம் பார்த்துருக்கேன், வராகரோட ரூபம் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை. கிருஷ்ணா பலராமா என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அழகு, என்ன ஒரு ஆனந்தம், இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் பலராம சிரிச்சின்றாங்க. அப்போ நாரத முனிவர் வேண்டிக்கிறார், கிருஷ்ணா பலராமா சுபத்ரா இதே மாதிரி நீங்கள் பூலோகத்தில் ஜனங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும், உங்களுக்கு காரணமற்ற கருணை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் வேண்டிக்கிறார். அப்படியே ஆகட்டும்ன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பலராமன் அங்கே வந்து புறப்பட்டுறாங்க. ஸோ இப்படி இந்த நாரதமன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு ஒரு ஆனந்த ஸ்வரூபம் ஜெகநாதர், ஜெகநாதரும் பலராமனும் சுபத்ராவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க தான் இப்போது இங்கே தோன்றியிருக்காங்க. இந்த இடம் புருஷோத்தம க்ஷேத்திரம், இங்கே எப்பவுமே கிருஷ்ணர் வாசம் பண்ணுறார், அவருடைய நித்தியமான இடம் இது. அதனால் இப்படியே நம்ம அவரை பரிசை செய்திருவோம் சொல்லிட்டு பரிசை பண்ணுறது நம்மளெல்லாம் பரிசை பண்ணக்கூடாது, பிரம்மதேவர் தான் வரணும், நான் போய் பிரம்மதேவரை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு நாரதமன் கிளம்புறார். அப்போது இந்திரதன சொல்கிறார், நானும் கூட வரட்டுமா, நானும் பிரம்ம உலகத்துக்கு வரட்டுமா, சரி வா போ ரெண்டு பேரும் போவோம் சொல்லிட்டு இந்திரதன ராஜாவும் கூட்டிகிட்டு நாரத முனிவர் பிரம்மலோகத்தில் வர பிரம்மாட்ட வேண்டின்றார், நீங்கள் தயவுசெய்து வந்து ஜெகநாத பிரதிஷ்டை பண்ணணும்னு. பிரம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக வரார். பிரம்மா எல்லா தேவர்களும் வந்து ஜெகநாத பலதேவ சுபத்ரா உதவி பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்நான யாத்திரை நடக்குது, ஸ்நான யாத்திரை ஜெகநாதருடைய அவதார தினம். இந்திரதனாத லட்சக்கணக்கான லிட்டர் அளவிட முடியாத வாசனை திரவியங்களாலும் பாலாலும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துகிறார். ஸோ இப்படி ஏற்கனவே நீலமாதர் வாக்கு கொடுத்த மாதிரி இந்திரதம்பராஜாவுடைய பக்தி, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய விருப்பத்தின் பேரில் ஜெகநாதரும் தன்னுடைய காரணமற்ற கருணையினால் தன்னுடைய சொந்த விருப்பத்தினால பூலோகத்தில் கலியுகத்தில் ரொம்ப கருணை வாய்ந்த ஒரு அவதாரமாக ஜெகநாத பலதேவ சுபத்ராவை சேவை சாதிச்சுருக்காங்க. ஸோ எப்படி ஜெகநாத பலதேவ சுபத்ரா வந்த உடனே அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பரிசெல்லாம் பண்ணி முடிச்சு இந்திரதம்பராஜா ஒரு அற்புதமான கோயில் கட்டி அவர்கிட்ட பிரார்த்தனை செய்தார். இந்திரதம்பராஜாட்ட கேட்குறா ஜெகநாத், இந்திரதம்னா உடைய செயலாளர் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன், உனக்கு என்ன உரம் வேணும் கேளு அப்படிம்போது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும் கிருஷ்ணா, இல்லை நீ எதா கேளு அப்படின்னு சொல்லும்போது இந்திரதம்பராஜா மூணு வரம் கேட்குறார். ஒன்று, எனக்கு பையனே பெறக்கூடாது, எனக்கு பையனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக எல்லா சக்கரவர்த்தியும் தனக்கு இளவரசன் வேணும், தனக்கு அப்புறம் தன்னுடைய சொத்து தன்னுடைய நாட்டுக்கெல்லாம் அவன் தான் வாரிசாக இருக்குன்னு விரும்புவாங்க. ஆனால் இந்திரதராஜா என்ன நினச்சிட்டாருன்னா, எனக்கு அப்புறம் ஒரு வாரிசு இருந்ததுன்னா அவன் எனக்கு தான் எல்லாம் சொந்தம் சொந்தம் கொண்டாடுவான், அதனால் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு வந்து பையனே தேவையில்லைன்னு சொல்கிறார். ரெண்டாவது, நீங்கள் எப்போவுமே சாப்பிட்டுட்டே இருக்குன்னு சொல்கிறார். முதல்ல வந்து இந்திரதராஜா என்ன உனக்கு பையனே வேண்டாங்கிற, இல்லை ஜெகநாதன் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், சரி பரவாயில்ல, ரெண்டாவது என்ன வேணும், நீங்கள் எப்போவுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும், பரவாயில்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்றாரு. எப்போ சாப்பிட்டே இருக்கணும் அவ்வளோதானே, ஆமாம், நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் கை கழுவணும், அந்த கை கழுவுறது காயறதுக்குள்ளே ரெண்டாவது பகவானுக்கு நைவேத்தம் பண்ணவங்க திரும்ப சாப்பிடணும், இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற ஜெகநாதுக்கு ரொம்ப பிடிச்ச சேவை, சரி நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் இருப்போம், சரி மூணாவது என்ன வேணும், நீங்கள் எப்போவுமே தரிசனம் கொடுத்துட்டே இருக்கணுங்கிற எப்போவுமே. ஸோ இந்திரதம்பராஜா ஜெகநாதரும் அப்படி ஆகட்டுங்கிறார். அதனால தான் இன்றைக்கும் பூரியில் ஜெகநாதர் மூணு மணி நேரம் தான் ரெஸ்ட் அவருக்கு, காலையில் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா நைட்டு வரைக்கும் மூணு கிட்டத்தட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, நைட்டெல்லாம் போனால் நம்ம நல்லா தரிசனம் பண்ணலாம், மூணு மணி நேரம் தரிசனம் கிடையாது, அந்த மூணு மணி நேரம் அவருக்கு ரெஸ்ட் கிடையாது, தேவர்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. தேவர்களாக வந்து தரிசனம் பண்ணி அவங்களுக்குள்ள இந்திர கிருஷ்ண ஜெகநாதருக்கும் தேவர்களுக்கும் நிறைய அன்பு பரிமாற்றங்கள் நடக்கும். எப்படி ஜெகநாதர் கலியுகத்தில் அவ்வளோ ஒரு கருணை வாய்ந்தவர், கண்ணி மேய்க்கிறதே இல்லையா அவர், அவர் கண்ணிமே கிடையாது, இப்படி தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார், பார்த்துட்டே இருக்கார் எல்லா பக்தர்களையும், அவருடைய கடாட்சம் எல்லாரு மேலேயும் பட்டுட்டே இருக்கு. ஸோ எப்படி பகவான் ஜெகநாதர் தன்னுடைய காரணமற்ற கருணினால இந்த உலகத்தில் தோன்றினார், தோன்றி அவர் தன்னுடைய பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஸோ அதனால்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஜெகநாத்பூரியை தன்னுடைய தலைமையகமாக வச்சிருந்தார். ஏன்னா ஜெகநாதர் வந்து கோபிகளுடைய பாவத்தில் அங்கே வந்து கோபிகளுடைய பிரிவு, அவங்களுடைய ஸ்மரணம், அந்த ஒரு லீலையோடைய ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபுவும் கோபிகளுடைய பாவத்தில் அங்கே வந்து தங்கின்றார். இப்படி ஜெகநாதரும் சைத்தன்ய மகாபிரபுவும் ஒரே சமயத்தில் அங்கே அருள் பாலிக்கிறாங்க. இதில் என்ன விசேஷம்னா, ரெண்டு பேருக்கு என்ன ஒரு விசேஷ கருணைனா, ஜெகநாதருடைய கருணை நான் முதல் சொல்லிடுறேன். ஒரு சமயம் நாரத முனிவர் வந்து வைகுண்டம் வர்றார். அப்போ வைகுண்டத்தில் வந்து லக்ஷ்மி நாராயணனுக்கு ரொம்ப அழகாக சேவை பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய சேவை பண்ணுறது, அவங்களுக்கு போகா தயார் பண்ணுறது, அந்த பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கிறது, நிறைய சேவை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது ஒரு நாள் அவங்க சேவையில் திருப்தி அடைஞ்சு லக்ஷ்மி தேவி கேட்குறாங்க, நாரத முனி உங்கள் சேவை எனக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாங்க. அப்போது நாரத முனி சொல்கிறார், எனக்கு ஒரு வரம் வேணும், அது நீங்கள் கட்டாயம் மறுக்கக்கூடாது, நீங்கள் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், கட்டாயம் நீங்கள் அதை செய்வீங்க, கட்டாயம் நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன், மறுக்கவே மாட்டேன்றார். எனக்கு பகவானுடைய மகாபிரசாத் வேணும், அவர் சாப்பிட்டோன்னே இந்த பிளேட் எனக்கு வேணும்னு கேட்குறார். அஜிஜோ அது ரொம்ப கஷ்டமாச்சே, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார்னா, லக்ஷ்மிகிட்ட என்னுடைய மகாபிரசாத் யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். என்னுடைய மகாபிரசாத் வந்து யாருக்கு தரக்கூடாதுன்னு அவருடைய கட்டளை, விஷ்ணுவோடைய கட்டளை. இப்போ என்னடும், ஒரு பக்கம் நாரத முனிவர் பிரசாதம் வேணும்னு கேட்டார், கொடுக்குறேன்னு லக்ஷ்மி தேவி வாக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் பகவான் பிரசாதம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். என்ன பண்ணுவாங்க, லக்ஷ்மி தேவி என்ன சொல்லியிருக்கா, சரி நான் தரேன்னு வேறு நாரத முனிவர் சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு நாள் பகவான் பிரசாதம் சாப்பிட்டுருக்கும்போது லக்ஷ்மி தேவி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. பகவான் கேட்டார், என்ன இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன நடந்தது? இல்லை நான் வந்து நாரத முனிவர் வாக்கு கொடுத்துட்டு அவங்க மகாபிரசாதம் தருவேன்னு, ஆனால் நீங்கள் வேறு யாருக்கும் தரக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் அந்த பக்தருக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு, பகவானை நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக லக்ஷ்மி தேவி வந்து பகவான்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே, இப்போ மட்டும் நான் உனக்கு பர்மிஷன் தரேன், நான் அசந்திருக்கும்போது பிரசாதத்தை எடுத்து அவர் கொடுத்துரு, வேறு யாருக்கு இனி வந்து கொண்டு யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் போயிடுறார். இதுதான் சமயம் சொல்லிட்டு அந்த பிரசாத பிளேட் எடுத்துன்னு வந்து நாரத முனிவர் கொடுத்துறார். பிரசாதம் கைக்கு வர்றது பெரிய விஷயம், இது வேற யாரும் கொடுக்க யாருக்கும் திரும்ப வேறு கொடுக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. கிடைச்சிதான் போகுதுன்னு சொல்லி நாரத முனிவர் பிரசாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடுவார். அது சாப்பிட்ட உடனே கிருஷ்ணருடைய பிரசாதம் மகாபிரசாதம் சாப்பிட்டுன்னு நாரத முனிவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கிருஷ்ணா 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 அப்படி துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவார். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தம், அப்படியே அந்த ஆனந்தத்தில் பிரமிப்பில் அந்த சந்தோஷத்தில் பூரிச்சு போய் நாரத முனிவர் அந்த பிரபஞ்சம் முழுவதும் கீர்த்தனம் கேட்குது, ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா, குஷியில சந்தோஷத்துல உற்சாகத்துல வர அப்படி பல இடங்கள்ல அந்த சந்தோஷத்துல கீர்த்தனை பாடிட்டு கைலாசம் வந்துடுறாரு. கைலாசத்துல வந்து நாரதமுனி துள்ளி குதிக்கிறாரு. சிவமா பார்த்தாரு, நீ நாரதமுனி என்னாச்சு உங்களுக்கு, என்ன இன்னைக்கு இப்படி ஒரு என்ன ஒரு மதம் பிடிச்ச மாதிரி நீங்க என்ன உங்களை கட்டுப்படுத்திக்க முடியாம குதிக்கீங்களே, இருக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா, எனக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது அவர்னால அதை சொல்லக்கூட முடியல, குதிக்கிறாரு சந்தோஷத்துல. ஒரு வகையில் சிவகுமான சமாதானப்படுத்திடுறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன நடந்தது அப்படி அப்படியா, எனக்கு வந்து யாருக்குமே கிடைக்காத ஒன்று கிடைச்சிது, என்ன கிடைச்சிது எனக்கு, நீங்க பகவானுடைய மகாபிரசாதம் கிடைச்சிது. அப்படியா, எனக்கு எங்கே மகாபிரசாதம் சிவகுமான் கேட்டார். அது கிடைச்ச உடனே விடுவோமா, உள்ளே சாப்பிட்டோம், பார்த்தீங்களா இது நல்லதா உங்களுக்கு, நீங்கள் ஒரு வைஷ்ணவரா எப்பவுமே பிரசாதம் கிடைச்சா பகிர்ந்துக்கணுமா இல்லையா, இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்கு பிரசாதம் கொண்டு வரலையேன்னு சொல்லி சிவகுமான் ரொம்ப ஏங்குறார். அப்போது நாரதமுனிவர் என்ன பண்ணிடுறாருன்னா, பிரசாதம் கிடைச்ச சந்தோஷத்தில் கையை கூட சரியாக கழுவாம வந்துட்டாரு, கையில் நிறைய பிரசாதம் ஓட்டிகிட்டு இருக்கு. சிவமான் பார்த்தோன்னே, ஆ எனக்கு பிரசாதம் கிடைச்சுன்னு சொல்லி ஒரு கையில் உள்ள பிரசாதம் எடுத்து சிவமான் வாயில் போட்டுறாரு. அவர் வாயில் போட்டோன்னே அவ்வளவுதான், நாரதமுனிவர் டான்ஸ் ஆடுறது வேற, அவர் நர்த்தனம் பண்ணுறது, சிவபெருமான் நர்த்தனம் பண்ணார்னா அது பிரளயகாலத்தில் பண்ணுற ருத்ர தாண்டவம் ஆனந்த தாண்டவம் மாதிரி. அது சிவபெருமான் அந்த மகாபிரசாதம் சாப்பிட்டோடனே அப்படி ஒரு தாண்டவமானாரு, பார்த்தா பிரபஞ்சமே அழிஞ்சிட்டு போல இருக்கு, அப்படி ஒரு அந்த 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 ஒரு ஆனந்த தாண்டவத்தினால எல்லாருமே அப்படி பதவி போடுறாங்க, உலகமே பிரமிச்சு அழிவுல அழிவுல எப்படி ஒரு சிவபெருமான் ஒரு தாண்டவம் ஆனந்த தாண்டவம் ஆடுவார், அந்த ஒரு தாண்டவம் ஆடுறார். பார்வதி வந்துடுறாங்க. என்னாச்சு நீங்க இருக்கு பிரபு பிரபு பிரபு, என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, அப்படி என்ன நடந்தது பிரபு பிரபு? எப்படியோ ஒரு வகையில் அவங்க சிவபெருமான சமாதானப்படுத்திடுறாங்க. அப்போ சிவபெருமான் வந்து சொல்றாரு, ஓ சதி நான் ரொம்ப பாக்கியம் அடைந்தேன், இன்னைக்கு பகவான மகாபிரசாத் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓ அப்படியா, பகவானி மகாபிரசாத் உங்களுக்கு கிடைச்சதா? எனக்கு எங்க பாதி, நான் உங்களுடைய பாதி உண்மையால் சதி, நான் உங்களுடைய பாதி அர்த்த நாரீஸ்வரன் நீங்க, எனக்கு எங்க மகாபிரசாதம், எனக்கு கொடுக்காம நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? அது வந்து எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சது, கிடைச்ச நேரத்தில் என்ன பண்ண தெரியல சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சதிக்கு பயங்கரமான கோபம் வந்துடும். புவனேஸ்வரிக்கு பயங்கரமான கோபம் வந்து அவனுக்கு கோபம் இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சு, அந்த அவங்களுடைய இந்த கோபத்துடைய அனலானது பிரபஞ்சத்தையே அழிச்சிடும் போல இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு கோபம், எல்லா தேவர்களும் ரிஷிகளும் பயந்து போய் நேராக பிரம்மாட்ட ஓடி வந்துடுவாங்க. ஓ பிரம்மா சதி பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு மகாபிரசாதம் கிடைக்கலன்னு கோபம், என்ன செய்யறது, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம பகவான்கிட்டே போட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பகவான்கிட்ட வந்துடுறாங்க. என்ன பகவான் சொன்னார், லட்சுமி பாத்தியா என் பிரசாதம் கொடுக்க வேண்டாம், என்ன நடந்தது பாத்தியாப்போ, என்ன பகவானும் லட்சுமி தேவி எல்லாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே சதி பயங்கரமாக தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வந்த உடனே பகவான் வந்து சதி லட்சுமி தேவிட்டு பாதிரிட்டு சொல்கிறாங்க, புவனேஸ்வரி உன்னுடைய தவத்தில் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வரவன்னு கேளு. இப்போ சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ கோபமாயிட்டீங்க, என்ன வேணும், என்னுடைய மகாபிரசாதம் தானே உங்களுக்கு என்ன கேட்க, நான் தரேன் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னார். அப்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பகவானே நீங்கள் வந்து உங்கள் மகாபிரசாதம் எனக்கு கிடைக்கலங்கிறது வேறதுன்னு எனக்கு எவ்வளோ இருந்தது, அவ்வளோ வேதனை நான் பட்டேன் இல்லையா, இந்த வேதனையை என்னுடைய குழந்தைகள் படவே கூடாது, அவங்க குழந்தைகள்லாம் நம்ம தான், இந்த பூலோகத்தில் உள்ளவங்க எல்லாருமே சதி பார்வதியோட குழந்தைகளாகவும் சிவமடைய குழந்தைகளாகவும் கருதப்படுறாங்க. இப்போ நான் எப்படி பிரசாதம் கிடைக்காம ஒரு வேதனை அனுபவிச்சனோ அது என் குழந்தைகள்லாம் அனுபவிக்கக்கூடாது, உங்கள் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு, உங்கள் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு புவனேஸ்வரி சொன்னாங்க. ததாஸ்து அப்படி ஆகட்டும், நான் வந்து சீக்கிரமாகவே பூலோகத்தில் ஜெகநாதராக வரப்போகிறேன், அப்போ என்னுடைய பிரசாதம் முதல் உங்களுக்கு தான் விநியோகிக்கப்படும், அது மகா மகா பிரசாதமா எல்லாருக்கும் விநியோகிக்கப்படும் ஜெகநாதர் சொன்னார். ஜாய் ஸ்ரீ மகாநாத் ஜெகநாத் மகா பிரசாதம் கி ஜாய். ஸோ இப்படி ஜெகநாதர் வெறுமனே அவர் பிரசாதத்தினாலே நம்மளை விடுவிக்கிறார். ஒருத்தர் வந்து பிரசாதம் கொடுத்து நம்மளை விடுவிக்கிறாரு, ஒருத்தர் நம்ம டான்ஸ் ஆட வச்சே விடுவிக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளை நர்த்தனம் பண்ண சொல்லாரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான சந்தோஷம் தரக்கூடிய வேலை தான். பிரசாதம் சாப்பிட்றதும் கஷ்டம் கிடையாது, கீர்த்தனை பாடி டான்ஸ் ஆடுறதும் கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஜெகநாதனும் சரி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் சரி ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்க இந்த கலியுகத்தில் வெறுமனே பிரசாதமும் மகாமந்திரமும் கொடுத்து நம்மளை எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. ஸோ எப்படி இவங்களுடைய கருணை நமக்கு எப்பவும் கிடைக்கணும், ஜெகநாதனுடைய கருணை நமக்கு எப்பவும் இருக்கணும், ஸ்ரீ சைத்தன்மாவுடைய கருணை எப்பவும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட பிரார்த்திப்போம். ஜெகநாதர் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர், சைத்தன்மாப்பு எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர், அவர் நம்முடைய மனதையும் வசீகரிக்கணும், நம்மளும் தொடர்ந்து அவங்களால கவரப்படணும்னு சொல்லிட்டு நம்ம மனதை வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அவர் கவர்ச்சி கவர்ந்து இழுக்கக்கூடியவர் தான், நம்ம தான் வந்து அவருடைய அழகில் மயங்காம எதுல இல்லாமல் மாயில போய் மயங்கிட்டு இருக்கோம். அதனால் நம்முடைய பார்வையை அவர் பக்கம் திருப்பி அவருடைய அழகில் மயங்க ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்களுடைய நம்ம வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சிடும். ஜாய் ஸ்ரீ ஜெகநாத் சுவாமிக்கு, ஜாய் ஜெகநாத் பலிதேவ சுபத்ரமையாக்கி, ஜாய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு, ஸ்ரீல பிரபுபாதுக்கு.